வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து ஆளுகை செய்ய. நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா போது ஆண்டவர், எல்லாம் மாறிவிடும் அப்பா, எங்கள் வாழ்வு மாறிவிடும், எங்கள் நோக்கங்கள் மாறிவிடும், ஓ எங்கள் விருப்பங்கள் மாறிவிடும். ஓ நீர் வந்துட்டா போதும் ஆண்டவர. ராட்சி சிந்தி உண்டு பண்ணுங்கப்பா, தேவ சிந்தி உண்டு பண்ணுங்கப்பா. எங்களை எல்லாரும் பாதத்து நாங்களும் படைக்கிறோம் ஆண்டவர், எங்களை தொடர்ந்து நடத்தி செல்வீராக. நசரேயனா இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, உட்காருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திற்கு, திருப்பிக் கொள்ளுங்கள் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். நாம் கடந்த நாட்களில் ஆவியின் கனி அன்பு என்று சொல்லி தொடங்கி அன்பின் சுபாவங்களை பார்த்து அந்த கனியை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதில் அன்பினுடைய கனியை கொடுப்பதற்கு, அல்லாவிட்டால் ஆவியின் கனியை கொடுப்பதற்கு, தேவ ஆவியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவ வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவனிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பல குறிப்புகளை நாம் பார்த்து சென்றோம். இன்றைய நாளிலே கனி கொடுக்க, கனியை தேவன் எதிர்பார்க்கிற பொழுது அந்த கனி நம்மிடத்தில் இல்லாவிட்டால் ஆண்டவர் என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறார், அவர் என்னத்தை விரும்புகிறார் என்றதை அதை நாம் பார்த்து கடந்து செல்லலாம் சொல்லி விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தின் சில வார்த்தைகளை நாம் வாசித்தோம் சொன்னால், கடந்த நாட்களில் நாம் கொடுத்த அல்லாவிட்டால் பார்த்து செய்து நமக்கு சேர்த்துக் கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 13 அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து வாசிங்கள்.
நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும்
தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு
தற்பொழிவில்லாது, உருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்துவோம், அந்நிய பாசைகள் ஆனாலும் ஒளிந்துவோம், அறிவானாலும் ஒளிந்துவோம்.
அன்பு ஒழியாது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இது இவ்வளவும் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அன்பின் சுபாவங்களை கொடுக்கிறது. நாம் தேவனோடு இருக்கிற அன்பு வேற, சக சபையில இருக்கிற அன்பு வேற. தேவனோடு எவரும் பகைக்க முடியாது, தேவனுக்கு எதிராக எழும்ப முடியாது, தேவனுக்கு விரோதமாக பேச முடியாது. ஆகையினாலே தேவனை எல்லாரும் நேசிக்கிறோம் என்பது உண்மையானது. நாம் எல்லாரும் தேவனை நேசிக்கிறோம். அந்த அன்பிலே கரை கிடையாது, அந்த அன்பிலே திரை கிடையாது. அந்த அன்பு உண்மையானது, அதை நாம் உண்மையாகத்தான் நேசிப்போம். கள்ளமாக நேசித்து ஒரு பிரயோசனம் அல்ல. தேவன் அதை வைத்து எதுவும் செய்ய முடியாது. ஆகையினாலே நாம் தேவனை நேசிப்பதிலே உண்மை இருக்கிறது. ஆனா ஆவியின் கனி அன்பு என்று சொல்லி தொடங்கி இந்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அன்பினுடைய சுபாவங்கள், அன்பு எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய அன்பு, தேவ சாயலிலே படைக்கப்பட்ட நாம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்குள்ளே இந்த அன்பு என்கிற கனி இவ்வளவு சுபாவங்களை உடையதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆகையினாலே இதில் நாம் பார்த்தோம் என்று சொல்லினால், ஊழியங்கள், காரியங்கள், கருத்துக்கள் இருந்தாலும் அன்பு நமக்குள்ளே இல்லாவிட்டால் இவைகள் ஒன்றும் ஒன்றும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆகையினாலே அன்பு என்கிற கனி இங்கே எவ்வளவு முக்கியமோ அதைவிட பரலோகத்தில் முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அன்பு இல்லாமல், அன்பின் கனி நமக்குள்ளே இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியுமா என்று சொன்னால், இன்றைக்கு பார்க்கிற வார்த்தையின்படி பார்க்கிற பொழுது நாம் போக முடியாது என்ற அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். ஆகையினாலே அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும், பெருக வேண்டும். இதன் அடிப்படையிலே தான் தேவன் வந்தார். இயேசு ஏன் வந்தார் தெரியுமா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் தங்களை நேசிக்கிறதன் நிமித்தம் கொடுத்தார், அவ்வளவுதான். ஆகையினாலே அவருக்கு இருந்த ஒன்று முக்கியமானதை விட தேவனங்களை நேசித்தபடியினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் நமக்கு கொடுத்தாராம். இதுதான் கிறிஸ்தவம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நாம் அன்பிலே செழிக்க வேண்டும், அன்பிலே வளர வேண்டும் என்று சொல்லி அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டாலும் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நமக்குள்ளே அன்பு இருக்கிறதா? இந்த கேள்விக்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். தேவன் விரும்புகிற அளவுக்கு அன்பு நமக்குள்ளே வளருகிறதா, செழிக்கிறதா, ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் தான் இவைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனாலும் அன்பு என்கிற கனியை எதிர்பார்க்கிற என்னுடைய ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிற பொழுது கனி இல்லையே, கனி கிடைக்கலையே, தான் விரும்புகிற அளவுக்கு அது செழிக்கலையே என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் என்னத்தை என்ன நினைக்கிறார், என்ன செய்கிறார்? இன்றைக்கு மனுஷீக ரீதியிலே ஒரு மனிதத்திலே நாம் விரும்புகிறது அல்லாவிட்டால் எதிர்பார்க்கிறது ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் கோபப்படுகிறோம், நாம் சஞ்சலப்படுகிறோம், நான் அதுல பெரிய முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் உருவாக்கி உன்னை படைத்து விட்டு உன்னிடத்தில் இருந்து அன்பை நான் எதிர்பார்க்கிறேன், என்னுடைய சாயல் உனக்குள்ளே நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிற பொழுது அந்த அன்பு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் தேவன் என்ன செய்கிறார், அவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார், அவர் எதை எதிர்பார்த்திருக்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை நான் இந்த நாளில் பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தை 7வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 12வது வசனத்தை வாசிங்கள்.
12வது, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்.
ஆகையால் மனுஷர்கள் எங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். இதுதான் அன்பு. என்ன இடத்துல இதுலயத்திரையில வாசிக்கிற பொழுது சொல்லப்படுகிறது, மற்றவர்கள் செய்கிறதையே நாமும் செய்யக்கூடாதான். வெளியில இருக்கிறவன பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சவனுக்கு அலோன்றான், போறவனுக்கு அலோன்றான், தெரிஞ்சவங்களே விசிட் பண்றாங்க, பழகிறவங்களே அலோன்றாங்க, இது இல்ல வேலை. ஆண்டவருடைய அன்பு என்ன செய்கிறது தெரியுமா? மற்றவர்கள் எங்களுக்கு எதை செய்யணும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்யணுமா? இதுதான் அன்பு, இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். எனக்கு எதை செய்யணும் மற்றவர்கள், அதை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அங்காலே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒவ்வொரு மனிதர்களையும் கனியினூடாக அறிந்து கொள்ளலாமா? ஒரு மனுஷன் அவன் பேச்சில் அறிகிறது இல்லை, அவன் படிப்பில் அந்த மனுஷனை அறிந்து கொள்ள முடியாது, அவன் பணத்தில் ஒரு மனுஷனை அறிந்து கொள்ள முடியாது, அவன் அந்தஸ்தில் ஒரு மனுஷனை அறிந்து கொள்ள முடியாது. எதில் ஒரு மனுஷனை அறிந்து கொள்ளலாம் தெரியுமா? கனியிலே அறிந்து கொள்ள முடியுமா? வாசிங்கள் 16வது வசனத்திலிருந்து,
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூட்டுங்களில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனிடத்தில் இருந்து வருகிற கனி அல்லாவிட்டால் சுபாவத்தின் அடிப்படையிலே தான் ஒரு மனிதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவற்றை பணம் இருக்கிறதுனால ஒரு மனுஷனை அறிந்து கொள்ள முடியாது, நல்லா படித்திருக்கிறபடினாலே, ஒரு தாளாந்து இருக்கிறபடினாலே, ஒரு ஊழியத்தை செய்கிறபடினாலே ஒரு மனுஷனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. எப்பொழுது ஒரு மனுஷனை அறிந்து கொள்ள முடியும்? அவனிடத்தில் இருக்கிற கனிகளை வைத்து மாத்திரமே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே கெட்டொரு மனுஷன் நல்லவைகளை செய்ய முடியாது, நல்லது ஒரு மனுஷன் கெட்டவைகளை செய்ய முடியாது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு எங்கே போடப்படுமா? அக்கினியில் போடப்படும். நான் முதல்ல பார்த்த என்ன தெரியுமா? ஆவியின் கனி அன்பு சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன பார்த்தோம்? அன்பின் சுபாவங்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு நாம் என்ன பார்த்தோம்? அன்பு கனிகளை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் கனி இல்லாத பொழுது என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு ஒருவேளை கனியை எதிர்பார்க்கலாம், இல்லாவிட்டால் வருகிற நாட்களில் கனியை எதிர்பார்க்கலாம். அவருடைய வருகையிலே கனியை கட்டாயம் எதிர்பார்த்து தான் ஆவார். அந்த நாளிலே நாம் என்ன செய்வோம் என்பது இந்த நாளில் நமக்கு கேள்வியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு எவ்வளவுத்திற்கு கனியினால் நிறைந்திருக்கிறது? எவ்வளவுத்திற்கு நாம் கனியினால் செழித்திருக்கிறோம்? என்னை குறித்து எனக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் எவ்வளவு கோபக்கார, எவ்வளவுத்த பேசுவேன், என்னெல்லாம் சொல்லுவேன் என்றதெல்லாம் எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனாலதான் நான் கடந்த முறை பிரசங்கித்து இதுக்கெல்லாம் பெரிய பிரசங்கங்கள் தேவையில்லையா, உன்னிடத்தில் என்னிடத்தில் அன்பு இருக்கிறதா என்பது சொல்வதற்கு பெரிய தரிசனம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தெரியுமே, நமக்கு தெரியுமே எங்களை குறித்து. நான் பிரசங்கித்த பிறகு இங்கே அதை வடிவா விளங்கினேன் விளக்கினோ எனக்கு தெரியல, கேளில கடந்த முறை பிரசங்கிக்கிற பொழுது அப்படி விளங்கப்படுத்தின. என்ன தெரியுமா? வசனத்தை என்னை குறித்து நான் பேசினேன். வசனத்தை நான் கை கொள்ளுகிறனோ என்பது எனக்கு தெரியல. வசனத்தை நான் அதன்படிதான் நடக்கிறேன் என்று சொல்லி அடித்து எனக்கு சொல்ல தெரியல. ஆனா என்னை குறித்து நான் பேசுறேன். ஆனா ஒரு ஊழியக்காரன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னேன். நான் என்ன சொல்ல வர்றேன் என்று சொல்லிச்சுன்னா, வசனத்தை கைப்பிடிக்கிறேன் என்று எனக்கு சொல்ற அந்த தைரியம் எனக்கு இல்ல. ஆனா நான் எப்படி இருக்கணும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் பேசினேன். இதுல ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நான் சிந்திக்கிற விதத்தில் நீங்கள் சிந்திக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆகையினாலே ஒரு தேவ மனுஷனிடத்தில் இருந்து எது வரும் தெரியுமா? கனி வருங்க. அன்பு ஓடிக்கொண்டே இருக்கும், அன்பு சொரிந்து கொண்டே இருக்கு. இங்க பாருங்க, நான் பேசுகிறது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினிடத்திலே வைத்திருக்கிற அன்பை குறித்து பேசவில்லை. அது நமக்கு உருவாக்கப்பட்டதுண்டு. அது இல்லை, அதை குறித்து அது நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தகப்பனையும் தன் பிள்ளையை சரியில்லை என்று சொல்லுவதே கிடையாது. அவன் எதுதான் செய்யட்டும், ஏன் தெரியுமா? அது அன்பு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாய், தாயின் அன்பு மாறினாலும் மாறினாலும் அது கேள்விக்குறியானது. ஆண்டவருக்கே அது கேள்விக்குறியானது. ஏன் தெரியுமா? அந்த அன்பை மாற்றுவது சுலபமான காரியம் கிடையாது. அந்த அன்பை குறித்து நான் பேசல, உறவின் அன்புகளை குறித்து நான் பேசல. ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்ட, ஆண்டவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சக சகோதர சபையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு எவ்வளவுத்துக்கு நமக்குள்ள இருக்கிறது? அல்லாவிட்டால் அதற்கு மாறாக கோபமும் சினமும் மூர்க்கமும் அதுகும் இதுகும் நமக்குள்ளே நிறைந்திருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நமக்கு இப்ப தெரியும். ஐயா இந்த பாருங்க, நாங்க செய்தி கேட்கிற பொழுது எங்களோடு பேசுகிற அதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்களோடும் பேசுகிறது. அதனாலே நீங்க சொல்ல முடியாது என்னோட பேசல என்று சொல்லி. திரும்பவும் சொல்லுகிறேன், வார்த்தைகளை நமக்கென்று எடுத்துக் கொள்ளுகிறவனே பலன் பெறுவான். நான் வளரணும், நான் ஏதாவது மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வேண்டும், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு தான் யா வாழ்வு. எனக்கு பிரயோசனப்பட வேண்டும். இந்த பைபிளை நாம கட்டு முடிச்சிட்டோமா? பைபிளின்படி வாழ்ந்து முடிச்சிட்டோமா? நமக்கு அது பிரயோசனம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வசனத்தில் எனக்கு எவ்வளவு என்னை பாரும். அநேக தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அவர்களுக்கே பயமா இருக்கிறது. நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா உங்களை குறித்து உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரை பின்பற்றுகிற நமக்குள்ளே அளவில்லாத அன்பு இருக்க வேண்டியது அவசியமே. ஆகவே நல்ல கனி கொடுக்கலன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? வெட்டப்பா. அது இன்றைக்கு இருக்கலாம், அல்லாவிட்டா நாளைக்கு இருக்கலாம். இன்றைக்கு நாளைக்கு இல்லையோ ஆண்டவர் வருகிற அந்த நாளிலே அநேக ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் பாருங்க, அநேக ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் பாருங்க. நான் கற்பனையிலே அல்லாவிட்டால் என் மனதிலே என் சிந்தனையிலே நான் பல பல விதமான சிந்தனையை கொண்டிருக்கிறேன். எதை குறித்து தெரியுமா? வருகையின் நாளை குறித்து. என்னுடைய கற்பனை எல்லாம் அல்லாவிட்டால் உங்களுடைய கற்பனைகளும் எல்லாம் என்ன தெரியுமா இருக்கும்? ஓ ஆண்டவருடைய வருகை நாட்களிலே சமஸ்த சபையிலே சமஸ்த தூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற அந்த நாளிலே, எக்கால துணிகளோடு தூதர்கள் வந்திருக்கிற அந்த நாளிலே, பகிரங்கமாக எங்கள் சபையிலே ஊழியம் செய்த தாசனை முதலாவது கூப்பிடுவார்கள் சொல்லி உங்கள் கற்பனையும் இருக்கலாம். என்னை கேட்டால் அதைத்தான் நான் விரும்புவேன். ஆனால் ஆச்சரியமான காரியங்கள் என்று நடக்கும், எதிர்பார்க்காத காரியங்கள் என்று நடக்கும், எண்ணிக்கடங்காத காரியங்கள் என்று நடக்கும். அந்த நாளிலே ஆண்டவர் பார்த்து சிறுவராய் சிறுமியாய் அங்கும் எங்கும் காடுகள் ரோட்டுகளை நின்றவர்களை பார்த்து உள்ளே வாயா உள்ளே வாயா உள்ளே வாண்டு சொல்லி கதறுகிற அந்த நாள் இருக்கும். அது என்னுடைய கற்பனை. தேவன் தனக்குள்ளே இருந்த அன்பை நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களில் எப்படி நடந்தா தெரியுமா? மனம் உருகினவராய் நடந்து தெரிந்தாரா? ஜனங்களை பார்த்தவுடனே மனமுடைந்தார், மனம் உருகினார், இறங்கினார், இரக்கம் கொண்டார். நமக்குள்ள எவ்வளவு இரக்கம் இருக்கிறது, நமக்குள்ள எவ்வளவு மனதுருக்கம் இருக்கிறது. மற்றவர்களை பார்த்து மற்றவருடைய காரியங்களை பார்த்து நாம் எவ்வளவுத்துக்கு மனமுடைந்து போகிறோம். வசனங்கள் வந்து நமக்குள்ள விழுகிற விதத்தில் இருக்கிறது அது கிரியை செய்வது. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், விதவிதையெண்டு விதைச்சான், விதவிதையெண்டு விதைச்சான், விதவிதையெண்டு விதைச்சான், ஆனா வசனம் விழ வேண்டிய இடங்கள்ல விழ இல்லையே. வசனத்தை கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதில் கேட்டு நாம் பயனுள்ளவர்களாக அடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த விருப்பத்தோடு இருக்கிற மனுஷனுக்குள்ளேதாயா வசனம் கிரியை செய்ய முடியும். அது நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, நல்ல நிலத்தில் விழணும். என் இருதயம் சரியாக இருக்கிற ஆண்டவரே வார்த்தை வார்த்தை எனக்கு நல்லா என்னோடு பேசணும் ஆண்டவர, என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவர. நம்முடைய வாழ்க்கை அநேகர் மற்றவர்களையே பார்த்து 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 போய்கொண்டே இருக்கப்பா, மற்றவர்களையே பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. எழுப்புதல் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி கேட்டால், அப்போஸ்தலர் காலத்தை எடுத்து வைத்து பெந்தகொஸ்தி நாளிலே பரிசுத்தாவியானவர் இறங்கினார், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதே எழுப்புதலின் காலத்திலே வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது இருதயத்திலே குட்டப்பட்டவர்களாக ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அது தனிப்பட்ட விதமான எழுப்புதல் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆவிக்குரிய எழுப்புதல் ஒன்று இருக்கிறது, அது தனி மனிதனுக்குள்ளே நடக்கிறது உண்டாகும். அவனுடைய வளர்ச்சி மென்மேலும் 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 போகிறது உண்டாகும். காணாததொன்றை காணுகிற பொழுது, ஏறாத ஒரு இடத்துக்கு ஏறுகிற பொழுது, உணர்ந்து கொள்ளாத ஒரு பிரசனத்துக்குள்ளே கடந்து செல்லுகிற பொழுது அது தனிப்பட்ட ஒரு எழுப்புதல் ஆகும். இன்றைக்கு உன்னுடைய கடைசியான எழுப்புதல் எங்கே? கடைசி நாட்களில் நீ எழுப்பி எழும்பின நாள் எது? இன்றைக்கு பொதுவான எழுப்புதலை எதிர்பார்க்கிற சபைகள் தனிப்பட்ட விதத்தில் நம் வாழ்க்கையில எழுப்புதல் உருவாக வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டியது அதிக முக்கியமாக. காலங்களுக்கு ஒரு தடவை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதிலேயே வாழுகிறோம். அன்பை குறித்து பேசலாம் பாருங்க, அன்பை குறித்து அளவில்லாமல் பேசலாம் பாருங்க. இதை செய்தி ஆயத்தப்படுத்தி என்னும் ஒரு விதத்திலே அன்பை குறித்து பேசுவதற்கு என் இருதயத்திலே சில வார்த்தைகள் விழுந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை சிநேகிக்காத ஒரு மனுஷன் அவன் இருளிலே நடக்கிறானா? இருளிலே நடந்து கொண்டிருக்கிறான். 16வது வசனத்தின் திருப்பி வாசிங்கள்.
அவர்களுடைய கனிகளினாலே,
அவர்களுடைய கனிகளினாலே
அவர்களை அறிவீர்கள்.
உங்களுடைய கனிகளினாலே உங்களை அறிந்து கொள்ளலாம். நாம் எப்படிப்பட்ட கனியை கொடுத்துக் கொண்டு இருக்கிறோம் என்றதின் அடிப்படையிலே உங்களை நாம் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய, நீங்க ஊழியம் செய்றீங்க அல்ல, நான் ஒரு பிரசங்கம் பண்றேன் அடிப்படையிலே அல்ல, அல்ல, அல்லவே அல்ல. இன்றைக்கும் அல்ல, அன்றைக்கும் கூட மரங்களுக்கு வித்தியாசமே தெரியாமல் ஆண்டவரையே ஏமாற்றின மரம் இருக்கிறது. இன்னைக்கு நாம் பார்ப்போம் பாரு, ஆண்டவருக்கே கண்டுபிடிக்கிறது. ஆண்டவர் பார்த்தார், ஓ மரங்கள் சொல்லித்திருக்கப்பா என்ன ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவரையே ஏமாற்றின மரம் இருக்க நம்மளை மரங்கள் ஏமாற்றாமல் விடுமா? கனிகளினாலே ஒரு மனுஷன் பேசுகிற விதத்தில் ஒரு மனுஷனை அறிந்து கொள்ளலாம். இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் தேவையில்லைங்க. ஒரு மனுஷன் நடந்து கொள்ற விதத்தில் வைத்து நடந்து கொள்ளலாம். இவன் தேவனுக்கு பயப்படுகிறானா அல்லவா? பிரசங்கிக்கிறதன் அடிப்படையிலே அல்ல. நான் பிரசங்கிக்கிறேன் என்றபடியினாலே நாம் தேவனுடைய மனுஷன் என்று அறிந்து கொள்வது அது அல்ல அறிவு. உன் கனியின் நிமித்தம் ஆண்டவர்களே நமக்குள்ள என்ன என்ன பேசுகிறோம், என்ன சொல்லுகிறோம், என்ன கதைக்கிறோம். இன்னைக்கு காலையிலே கேளியிலே நான் சங்கீதம் 15 குறித்து பேசினேன். அயலானை குறித்து கதைக்கிறதையும் எடுத்து பேசக்கூடாதான். அயலானை குறிச்சு அழியப்பா, நான் பேசுறது சகோதரர்களை குறிச்சு, அங்க சொல்லப்படுகிறது அயலானை குறித்து பேசாதே. அவன் தான் தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுவானா, தேவ சமூகத்தில் நிற்பானா, தேவனோடு பேசுகிற மனுஷன். அயலானை குறித்து பேச மாட்டானா? அது உண்மையோ சரியோ புளியோ அது உனக்கு எனக்கு தேவையில்லாத காரியம், பேசாத. அதை அங்கே சங்கீதத்தில் இருந்து வாசிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது சொன்னார் என்னதுன்னா, இவங்கள் பித்தம் நிறைந்து போயிட்டாங்கன்னு சொல்லி. பித்தம் நிறைந்து என்ன செய்தாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. எப்ப தெரியுமா? எல்லாம் வாழ்க்கையில இருந்த பொழுது. தேவனே தெரியாமல் போயிட்டார். தேவனையே தெரியாமல் போகிற இந்த காலகட்டத்தில் மனுஷர்களை எப்படியா தெரியும்? வேதம் சொல்ற அவர்கள் பித்தம் நிறைந்து இருந்தாங்களாம். எப்ப தெரியுமா? ஒரு காலத்தில் அவங்களோட கூக்குரல் எட்டி ஆண்டவர் இறங்கி வந்தார். பிற ஒரு காலத்தில் இறச்சி கரைச்சி தரையிட்டு கொளறி, ஏ அங்கேயே என்ன விட்டுருக்கலாமே, நான் அங்கேயே செத்துருக்கலாம், இங்கேயே வனாந்திரத்தில் செத்து சாகிறதுக்கு கூட்டிட்டு வந்தான்னு புலம்பினாங்க. அதுக்கு பிறகு வந்து எல்லாம் நன்மையும் எல்லாம் பெற்றது போறது என்ன சொன்னாங்க? தேவனே ஆரண்டு சொல்லி தெரியாமல் நின்றாங்க. அவங்களை பார்த்து வேதனை பித்தன் நிறைந்த மங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது அருமையான வார்த்தை பாருங்க. என்னை குறித்து அறிவதற்கு பெரிய வழிபாடு தேவையில்லை. நான் யார் என்பதை சொல்வதற்கு பெரிய வெளிப்பாடு தேவையில்லை. நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு பெரிய காரியங்கள் தேவையில்லைப்பா. உன் கனி உன்னை காட்டி கொடுக்கும். என் கனி என்னை காட்டி கொடுக்கும். 5 ரட்சிக்கப்பட்டு, 10 ரட்சிக்கப்பட்டு, 15 ரட்சிக்கப்பட்டு, 20 ரட்சிக்கப்பட்டு, 25 ரட்சிக்கப்பட்டு, கனி என்ன செய்யுது? கனி எப்படி இருக்குது? எவ்வளவு இருக்கிறது? இந்த பாருங்க, பின்னுக்கு பார்ப்போம். கனி கொடுக்கிறது முக்கியமல்ல. கனி கொடுக்கிறது மாத்திரம் முக்கியமல்ல, எதிர்பார்ப்புக்கு தகுந்த விதத்திலே கனி கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனி என்ன? ஓ என்னட்ட கொஞ்சம் அன்பிருக்கு என்று இறங்கி வந்துடாதீங்க ஐயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் 10 பாடத்திலே ஒரு வித பாடத்துக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்தா உங்களுக்கு ஓகேயா? ஓகேயா? உங்க பிள்ளைகள் 10 பாடத்துக்கு ஒரு பாடத்துக்கு நல்ல மார்க்ஸ் வந்தா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நாம எதிர்பார்க்க கூடாது. பாருங்க, ஏதோ நான் அவர் கொஞ்சம் கோபப்படுறது இல்லையேன்றதுனால, ஓஹோ நான் கோபமே படுறதில்லை, என்னட்ட கோபமே இல்லை. பாருங்க, நான் புறம் பேசுறதில்லை, நான் தீங்கு பேசுறதில்லை மற்றவர்களை குறிச்சு, இல்லைங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மிடத்தில் கனி இருக்க வேண்டுமா? பின்னுக்கு சில காரியங்களை பார்க்கிற பொழுது நீங்கள் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் உன்னிடத்தில் இருந்து, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்னிடத்தில் இருந்து. இன்னைக்கு மனுஷருடைய விருப்பத்துக்கு தகுந்த விதத்திலே நடக்க நாம் விரும்புகிறோம். யாருக்கு? மனுஷர்களுக்கு. நல்லாய் பழகுறளோடு சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த எதிர்பார்ப்பிலே நாம் நடந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு பிரியமாக இருக்கணும். அந்த விதத்திலே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். தப்பு கிடையாது. தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே நாம் கனி கொடுக்கிறோமா? சில பேர் சிலரை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி நடந்தா அவர் கோபிச்சிருவார், இப்படி நடந்தா அவங்க சண்டை பிடிச்சிருவாங்க, இப்படி நடந்தா. அது இல்லைங்க. அவங்களுக்கு மனுஷர்களுக்கு விருப்பமான விதத்திலே நாம் நடந்து கொள்ள விரும்புகிறோம். அவருக்கு அது புரியாது, இவங்களுக்கு இது சரி வராது. ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு பிடிக்கிற மாதிரி நம்மிடத்தில் கனி இருக்குதாங்க. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு அந்த நாளில் கோபப்பட்ட மாதிரி இந்த நாளில் ஒரு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பாருங்க. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு மனம் இறங்குறதே கிடையாது பாருங்க. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு அன்பா எது அது எது? தொடர்ந்து வாசிங்கள்.
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
அறிவீர்கள்.
முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா?
பறிக்க முடியுமா ஐயா? முட்செடியில போய் இவைகள் எல்லாம் கொண்டுற முடியுமா? நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இங்க பாருங்க, நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கோபப்படுற நேரத்துல கோபப்படுறது, சண்டை பிடிக்கிற நேரத்துல சண்டை பிடிக்கிறது, துள்ளுற நேரத்துல துள்ளிட்டு கனி கொடுக்கிறோம். அப்படி பெற முடியாதாமே. முட்செடியில கனியை கொன்றேலாதாமே ஐயா. யார் சொல்றது? வேதம் சொல்லுகிறது. ஆனா நாம நினைக்கிறோம் என்ன தெரியுமா, துள்ளுற நேரத்தில் துள்ளி, பேசுற நேரத்தில் பேசி, கதைக்கிற நேரத்தில் கதைச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு கனி கொடுக்கிறோம் ஐயா. இது கனி கொடுக்கிறது நேரம் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனா முடியாது, ஆனா முடியாது. தொடர்ந்து வாசிங்க.
நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும்.
நல்ல மரம் தான் நல்ல கனியை கொடுக்க முடியும். வாசிங்க.
கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும்.
நான் ஒரு கெட்டவனாக இருந்தால் கனி நாம் கொடுக்க முடியாது, கெட்ட கனிகளை கொடுக்கலாம். அதனாலே நான் ஒரு கோபக்காரனாக இருந்தா நான் ஒரு கெட்ட மரம் ஐயா. நான் ஒரு கோபம் இல்லாத ஒரு மனுஷனாக வாழ முடிந்தா, துணிந்தா நான் யாரு? நல்ல மரம் ஐயா. இதுக்கு வெளிப்பாடு தேவையா? தேவையில்லை, தேவையில்லை. ஆகையினாலே தான் நான் அடிக்கடி சொல்லுவது, வசனங்களை நமக்கு பிரியமான வண்ணத்திலே பாவிக்க கூடாது. நமக்கு விருப்பமான நேரத்திற்கு, சந்தர்ப்பமான நேரத்துக்கு, சூழ்நிலைகளுக்கு வசனங்களை பாவிக்க கூடாது. அது ஒரு நாள் உன்னை நியாயம் தீர்க்க வேண்டி இன்றைக்கு நீ மறந்து போயிட்டாய், அவ்வளவுதான். இன்னைக்கு நீ மறந்து போயிட்டாய். இன்றைக்கு நாம அன்றைக்கு சொல்றோமோ இல்லையோ, நாம அன்றைக்கு வந்து நின்று ஆண்டவரே இவங்க இப்படி இப்படி செய்தாங்கன்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த வசனம் சொல்லும். இந்த வசனம் சொல்லுதோ இல்லையோ, இந்த ஆலயத்தை கூட்டி துடைக்கிறவங்க மறந்து போய்விட்ட டஸ்ட் இருக்கு பாருங்க, அது எழும்பி நிற்கும். நான் கண்டேன், நான் கேட்டேன், இவங்க என்ன செய்தாங்கன்ட்டு நான் கண்டேன் ஆண்டவரே என்று சொல்லும் பாருங்க, சொல்லும் பாருங்க. ஆகையினாலே என்னிடத்தில் இருந்து புறப்படுகிறவைகளை வைத்துத்தான் ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டுகொள்ளுகிறார். நாமும் கண்டுகொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆகையினாலே ஆண்டவர் என்னையா எதிர்பார்க்கிறார்? நீ கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வெட்டி போடுவாராம். ஆண்டவர் வெட்டுறதுக்கு சில டைம்கள் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் வந்து சொல்லுவாங்க பாருங்க, அநேகர் கதைக்கிறது, நாங்கள் அந்த பிரதர் சரியில்லை, அந்த பிரதர் சரியே இல்லை, அந்த பிரதர் சரியே இல்லை, பிரதர் அந்த பிரதர் சரியே இல்லை. நீ பேசாம இரு, கொஞ்சம் கழிஞ்சதோ நீ இல்ல, நீ தான் சரியில்லாம போயிருவார். அநேகர் மற்றவர்களை சரியில்லை சரியில்லைண்டு தாங்க சரியில்லாம போயிடுறாங்க. அது அவங்களுக்கு தெரியறது இல்ல. இதுதாயா பிசாசு விடுகிற ரீல். ஆண்டவர் வருவார், ஆண்டவர் அதுக்கென்று நேரம் வைத்திருக்கிறார், அதன் காரியத்தை அவர் செய்வார். அது நீயா இருக்கலாம் ஐயா, நானா இருக்கலாம், நானா இருக்கலாம். பிரசங்க என்ன, பிரசங்கத்தை குறித்து, பிரசங்க குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீ பிரசங்கி ஆகாது இருக்கிறது உனக்கு நல்லது, உனக்கு நல்லது. பிரசங்கிகள் பிரசங்கிகளாக ஆகாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது. ஏ பிரசங்கிக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கரப்பார் பாருங்க. அது அடுத்த பிரச்சனை, அது அடுத்த ஏரியா, அதை குறித்து பேச அது ஆண்டவர் பார்த்து. அதே நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை குறித்து கவனம் உள்ளவர்கிட்ட கருத்தாக இருக்கிறார். அதனுடைய நேச்சரில் அதனுடைய காரியங்கள், அது அதிகாரங்கள் என்று கன காரியங்களுக்கு அதெல்லாம் அங்கால் பக்கம் இருக்கிறது, விளங்குறதா? ஆனா கனி இல்லாத ஒரு மரத்தை ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, வெட்டி போட்டுரு. எங்க அக்கினி, அக்கினி எங்க இருக்கு, அக்கினி எங்கெங்க இருக்கு, அக்கினி எங்க இருக்கு? என்ன நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? ஏதோ நெருப்பை குறிச்சு கழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசுறீங்க. இல்லங்க, நரகத்தை குறித்து பேசப்படுதுங்க. கனி கொடுக்காத மரத்தை வெட்டி அக்னியிலே போடு, அது கடைசி நாட்களில் உருவாக்கப்படும், அந்த நாள் வரும். அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்ததா இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையும் சரி, என்னுடைய வாழ்க்கையும் சரி, தேவனுடைய எதிர்பார்க்கிற கனி நமக்குள்ள இருக்க வேண்டும் ஐயா. ஒருவர் ஒரு புகைக்கிற ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள போயிட்டான். யாரு? புகைக்கிற ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்ப என்ன செய்தாங்க? அங்க இருக்கிற ஆண்டவருடைய லீடர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, இந்த காப்ரியலு அவங்க இவங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் முக்கிய தூதர்கள், அவங்க எல்லாம் ஓடி வந்து கதைக்கிறாங்க. கதைச்சு சொன்னாங்களா, இது சரிவராத காரியம், இவர் எப்படி நீங்க உள்ளுக்கு விடுவீங்க, பரலோகத்துக்குள்ள எப்படி இந்த மனுஷன் வரலாம், இவர் புகைக்கிறவராச்சே, அல்லாவிட்டால் புகைத்தவராச்சே, இவர் எப்படி பரலோகத்துக்குள்ளே வர முடியும்? அவங்களெல்லாம் பேசி தீர்த்து பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்க ஒத்துக்கொள்ற மாதிரி இல்ல, தூதர்களும் அவர்களும் விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல. அப்ப என்ன செய்தாங்க தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடத்துல போனாங்களா. இந்த மனுஷன் இதுக்கிடையில இந்த மனுஷன் என்ன செய்யறான், அவன் போய்க்கிறதுக்கு நெருப்பு தேடி திரிகிறான். இந்த மனுஷன் தூதர்கிட்ட கேட்டது என்னது, நெருப்பு தாப்பா, நெருப்பு, எனக்கு எங்களுக்கு நெருப்பு வேணும் போய்க்கிறது. அப்ப இந்த ப்ராப்ளம் என்ன செய்தாங்க, ஆண்டவருக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கு நடக்கிற பெரிய பிரச்சனைகள் இதுதான். அநேக காபிரியர்கள் இருந்து செய்கிற வேலை பெரிய வேலை பாருங்க. அநேக பிறந்து என்ன செய்யறது, தேவையில்லாத எல்லாத்தையும் சும்மா கையை வச்சு பிசைஞ்சு இருக்கிறது இல்லையா. ஆண்டவரிடத்துல கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவர் பார்த்து கேட்டார், என்ன பிரச்சனை சொல்லி அவர் தின்னாங்களா, இந்த பாருங்க ஆண்டவரே இவர் போய்க்கிறவர் இங்க வந்து நின்று நெருப்பு கேட்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்களா. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, ஓகே பிரச்சனை இல்லையா, இதுல என்ன இருக்கிறது, அவருக்கு நெருப்பு தானே வேணும். ஆமா எனக்கு நெருப்பு தான் வேணும். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நெருப்பு இருக்கிற இடம் ஒன்று இருக்கிறது, ஒன்னு நான் அங்கே அனுப்புறேன் போறியான்னு சொல்லி கேட்டாரா. ஓ தாராளமா போறேன், இதென்ன இங்க இருக்கிற நெருப்பு தர்றீங்க இல்ல, ஆண்டவர் சொல்றீங்க நெருப்பு தர்றீங்க இல்ல, இவ்வளவு தூதர்கள் இருக்கிறாங்க நெருப்பு தர்றீங்க இல்ல. சரியப்பா நெருப்பு இருக்கிற இடத்துக்கு நீ போன்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சாரா. விளங்குறதா, விளங்குறதா, விளங்க இல்லையா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா. ஆகையினாலே கனியுள்ள ஒரு மனுஷன்தான் பரலோகம் போக முடியும் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கனி இல்லாத ஒரு மனுஷன் பரலோகம் போக முடியாது, போக முடியாது. ஆகையினாலே இன்றைக்கு உன்னை தேவ சமூகத்தில் வைத்துக்கள். எடுத்த வசனங்கள் ஏராளம் பாருங்க, டைம் போயிட்டு பரவாயில்ல. நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன, நாம் எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுமா, என்னிடத்திலே கனி நிறைந்திருக்கிறது, நான் நல்லொரு மனுஷன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் நல்ல விசுவாசி, நான் நல்ல ஊழியக்காரன் சொல்லி தினமும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை நாம் ஏமாத்துக்கிறோமா, எனக்கு தெரியாதுங்க. தேவனை நாம் ஏமாத்துக்கிறோமா, எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஆனா நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது, ஆண்டவரே நான் கோபிக்காத ஒரு மனுஷன், நான் மற்றவர்களுக்கு தீங்கு நினையாத ஒரு மனுஷன் ஆண்டவரே, நான் மற்றவர்களை பகைக்காத ஒரு மனுஷன் ஆண்டவரே, ஆண்டவரே மற்றவர்களுக்கு அநியாயம் நடந்தாலும் நான் அதை விரும்பாத ஒரு மனுஷன் ஆண்டவரே, நீ சொன்னபடி முடியுமான அளவுக்கு ஏன்னா ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, நாம் நமக்கு நாங்கள் ஊழியம் செய்த ஆண்டவரே என்று சொன்னவங்களை பார்த்து உங்களை நான் அறியேன் என்று சொல்லி சொன்னார். ஊழியம் செய்தவர்களை நான் உன்னை நான் அறியேன், அங்கால போ, அங்கால போ, நான் ஜெயில இருந்தேன், அங்க இருந்தேன், இங்க இருந்தேன், என்ன பார்க்க வேண்டிய வரையில போ அங்கால. என் ஆண்டவர் என்ன செய்தார், தள்ளிவிட்டதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் வருகிற பொழுது நாம் தனித்தனிய தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இல்லையா. இன்னைக்கு நீங்க என்ன குறிச்சு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் என்ன குறிச்சு அப்படி இப்படி கதைச்சா ரெண்டு பேர் இருந்து சொல்லலாம், இல்லைங்க அந்த பிரதர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் மாதிரி ஒருவர் கிடையாதுன்னு சொல்லி நாலு பேர் கதைக்கலாம் பாருங்க, நல்ல விஷயம். ஆனால் ஆண்டவருக்கு முன்புக்கு நான் போகிற பொழுது எனக்கு ஒருத்தரும் வர முடியாது. ஆண்டவர் பாஸ்டர் கூட பக்கத்துல விட மாட்டார் இல்லையா, வா வா தனிய வந்து நில்லு, எல்லாம் விசாரிப்பார் பாருங்க என்ன இல்லைன்னு சொன்னால், உள்ள போப்பா, உள்ள போ, உனக்காக வேண்டித்தான் ஆயத்தப்படுத்திருக்கேன், உள்ள போ என்று சொல்லுவாரா. இந்த கேள்விக்கு நீங்க இப்ப பதில் சொல்ல முடியும், உங்களோட மனச்சாட்சியிலே உங்களுடைய இருதயத்திலே பார்த்து இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆண்டவர் வந்து இரண்டு கரத்தையும் திறந்து, உள்ளவாப்பா உள்ளவா, நீ எனக்காய் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு மற்றவர்களால் துன்பப்படுத்தப்பட்டு வாழ்ந்த ஒரு மனுஷன், உள்ளவாப்பா. ஒரு நாள்ல எவ்வளவு நன்மைகளை பேசுகிறோம், எவ்வளவு தீமைகளை பேசுகிறோம் என்றது நமக்கு தெரிந்த ஒரு காரியமே. நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒரு மனுஷன் எவ்வளவுத்துக்கு வாழ வைக்கிறது, எவ்வளவுத்துக்கு உடைக்கிறது என்பது நமக்கு தெரிந்த காரியங்களே. இவைகள் எல்லாம் தெரியாது என்று சொன்னால் அது திரும்ப சீக்கிரமாக திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 1வது வசனத்திலிருந்து வாசிங்கள். ஏசாயா 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க.
இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி,
அதற்குள்ள இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி,
அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு
நல்ல மரங்களை கொண்டு வந்து அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்படுகிற பொழுது அது எப்பொழுது நல்ல மரமாக இருக்கும். அதுக்கு முன்பாக என்ன, அது சரியில்லை மரம். ரத்தத்தினால மீட்கப்படுவதற்கு முன்புக்கு மரம் சரியில்லை. இப்ப என்ன செய்யற, அவருடைய ரத்தத்தினால கழுவி தோட்டத்துல கொண்டு நல்ல மரமா வைக்கிறார், வைக்கிறார்.
அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார்.
ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, ஆண்டவர் கிருபையின் ஆலயம் என்ற தோட்டத்தை உருவாக்கி இதற்கில் இருக்கிற கல்லுகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து, ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக அநியாயக்காரனாக இருந்த என்னை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நல்ல மரமாக கொண்டது நாட்டினார். நாட்டி போட்டு 5 வருஷம் 10 வருஷம் கழிந்தவுடனே ஆண்டவர் என்ன, இந்த மரங்கள் எல்லாம் நல்ல கனிகளை எனக்கு தருமப்பா, அன்புள்ளவங்க இருப்பாங்க, கோபம் இல்லாமல் இருப்பாங்க, அநியாயம் இல்லாமல் இருப்பாங்க, அக்கிரமம் இல்லாமல் இருப்பாங்க, தீங்க நினையாமல் இருப்பாங்க என்று நினைத்து எதிர்பார்ப்போடு இருந்திருக்க வாசிங்க.
அதுவோ கசப்பான பழங்களை தந்தது.
நிறுத்துங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன உன்னை குறித்தும் என்னை குறித்தும்? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். உன்னை குறித்து என்னை குறித்து இந்த தோட்டத்தில் நாட்டப்பட்ட எல்லா மரங்களை குறித்தும் தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். ஆனா அதுவோ என்ன குறித்து ஆண்டவர் விரும்பினது என்ன தெரியுமா? இவன் நல்ல கனியை தரணும் அப்பா, ஆனா நானோ கசப்பான கனியை கொடுத்துட்டேன் பாருங்க. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு கனியை கொடுத்துட்டேன் பாருங்க. ஆண்டவருக்கு வேண்டாத ஒரு கனியை கொடுத்துட்டேன் பாருங்க. ஆண்டவர் ருசிக்க முடியாத கனியை என்று கொடுத்துட்டேன் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க.
எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்க.
நியாயம் செய்துங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறார். ஆச்சரியம் இதுதான், என்ன தெரியுமா? நான் இவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நன்மையாக செய்து எனக்கு தீமை செய்துட்டாப்பா, வழங்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு. இவனுக்கு நான் செய்ததெல்லாம் நல்லதுதான் செய்த நான். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, தாசனுக்கு நான் செய்ததெல்லாம் நல்லதுதான் செய்த நான். நல்ல மண் அரடத்துல தோட்டத்துல நாட்டினே, கல்லெல்லாம் பொறுக்கினே, அவனுக்கு ஒண்ணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலி அடைச்ச வேலி. ஆண்டவர் என்னை முன்னே சுற்றி வேலி அடைச்சிருக்கிறார். யோபுக்கு வேலி அடைச்சார் பாருங்க, எனக்கு முன்னக்கும் வேலி அடைச்சார். அடைச்சிட்டு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவர் கேள்வி கேட்கவா, நீ ஒரு ஊழியக்காரனா இருக்கிறதை முதலாவது ஆண்டவர் எதிர்பார்ப்பாரா? அல்லாவிட்டால் நீ ஒரு கனி தருகிற மனுஷனாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் முதலாவது எதிர்பார்ப்பாரா? கனி ஆண்டவர் எதிர்பார்ப்பு கனி தரணும், அவன் தனி தரணும் என்று எதிர்பார்த்த உடனே கசப்பான் ஆண்டவர் கேட்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, எனக்கு இவனுக்கு நியாயம் செய்யுங்கப்பா, நியாயம் செய்யுங்க. ஏன் ஆண்டவர்? நான் நல்லதுதான் செய்தேப்பா. இங்க பாரு, ஆண்டவர் நல்லது செய்தே ஆண்டவர் இவ்வளவு கவலைப்பட, நீ நன்மை செய்து தோற்று போவதில் பெரிய காரியம் இல்லப்பா. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது என்ன தெரியும்? நான் நல்லதுதான் செய்தேன், என்ன பேசிட்டாங்க, என்ன துன்பப்படுத்திட்டாங்க, என்ன துயரப்படுத்திட்டாங்க, என்ன கோபப்படுத்திட்டாங்க, இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் இதெல்லாம் எனக்கு சரிப்படாது, இனி நான் போக மாட்டேன், இனி நான் வரமாட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் சொல்ல மாட்டேன், நான் மாட்டேன் எனக்கு இப்படி செய்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்த காரியம் இருக்கு என்ன தெரியுமா? உன்னை மனுஷன் ஆய்கொண்டு வந்து இந்த தோட்டத்திலே நாட்டி, சபையை சுத்தி வேலி அடைச்சு, தண்ணீர் ஊத்தி, பசலை போட்டு, கல்லெல்லாம் போட்டு பொறுக்கி எடுத்து நடத்தி வச்சுட்டு எதிர்பார்த்தார் என்ன தெரியுமா? வருஷந்தோறும் நல்ல கனிகளை கொடுக்கும், மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுக்குமான்னு சொல்லி பார்த்தோம். மாதந்தோறும் புதுக்கனிகள் கொடுக்குமா? நமக்கு வருஷத்துக்கு ஒருக்கா கனி கொடுக்கிறதே பிரச்சனை, அது மாதந்தோறும் கொடுக்குமா? கொடுக்கிறாது. எதிர்பார்த்தார் ஆண்டவர், என்ன கிடைச்சிச்சு? இது கசப்பான கனியப்பா, கசப்பான கனி, கசப்பான கனி, கசப்பான. ஆண்டவர் சரியான கவலை பாருங்க, ஆண்டவருக்கு என்ன சரியான கவலை? ஆண்டவர் வந்து என்ன தெரியும் கேட்டாரு, ஜனங்களே எனக்கு நியாயம் செய்யுங்க, இந்த பாரு நான் செய்ததெல்லாம் நன்மை, ஆனா எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா, நான் ஒரு தீங்கு செய்யல, எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா என்று சொல்லி அவங்களை தொடர்ந்து வாசிங்க. நான்
என் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன?
இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்றார் ஆண்டவர். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? வாசிக்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்ய வேண்டும் என்று நன்மையாக நினைத்ததெல்லாம் செய்துட்டேன், செய்யறதுக்கு இனி ஒன்றுமே இல்லை. நல்ல மரம் எதிர்பார்த்தேன், கனிதரம் எதிர்பார்த்தேன், வேலி அடைச்சேன், கல்ல பொறுக்கினேன், இரவு பகலாக காவல் இருந்தேன். கனிமரங்களை வைத்து விட்டு இரவு பகலாக காவல் இருக்கணும் தெரியுமா? பூச்சி பிடிக்கக்கூடாது, துரும்பு பிடிக்கக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இரவு பகலாக இஷ்டவேலை காக்குறேன்னா உறங்குறது தூங்குறது கிடையாது. நான் இந்த ஜனங்களுக்காக வேண்டி காத்திருந்தேன், இந்த ஜனங்கள் நல்லா இருக்க வேண்டும், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் சொல்லி விழித்திருந்தேப்பா. கிடைச்சது என்ன தெரியுமா? கசப்பான கனி. உங்கள் பிள்ளைகள் பிறந்தவுடனே உங்கள் பிள்ளைகளை இரவு பகலாக பாதுகாக்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? அவன் நல்லா இருக்க வேண்டும், நல்லாய் வளர வேண்டும், நல்லாய் வாழ வேண்டும், நல்ல இடத்துக்கு வர வேண்டும், இதுதான் உங்கள் நோக்கம். இதற்காக நீங்கள் எதையும் செய்வீர்கள். விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவீர்கள், விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவீர்கள், இரவு பகலாக காத்திருப்பீர்கள், அவனுக்காய் பாடுபடுவீர்கள், அவளுக்காய் ஓடுவீர்கள், எல்லாவற்றையும் செலவழிப்பீர்கள். கடைசியிலேயோ கசப்பான கனி வருகிற பொழுது நீங்கள் உடைந்து விடுவீர்கள் அல்லவா, கண்ணீரோடு விழுந்து கிடப்பீர்கள் அல்லவா. அதே வண்ணத்திலே என் ஆண்டவர் விழுந்து கிடக்கிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறார், நல்ல கனிகளை கிடைக்கும் சொல்லி இல்லையா, இவ்வளவு பாடுபட்டேன், சிலுவையிலே அடிக்கப்பட்டேப்பா, ரத்த ரத்தமா கொட்டினேன் பாருங்க, கடைசி துளியெல்லாம் ஊத்துண்டுச்சு பாருங்க, சவுக்கினால் அடிவண்டினேன் பாருங்க, முன்முடியினால் சூடப்பட்டு நான் கதறினேன் பாருங்க, என் ஜனத்துக்கு என் பிள்ளைகளை கண்டு விழுந்து 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 கல்வாரி ஏறினேன் பாருங்க. ஆனாலோ நல்ல கனியை தரும் என்று எதிர்பார்த்து இவைகளை செய்தேன், ஆனால் கசப்பான கனி அல்லவா எனக்கு கிடைத்தது. எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா, எனக்கு நியாயம் செய்யுங்க. நல்ல செய்தி பேசணும்னு சொல்லி நான் பேசலைங்க, நல்ல செய்தியா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லணும்னு சொல்லியும் நான் பேசலைங்க. நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்திலே ஒரு டாட்ஸ் மாற்றம் வரும் என்று சொல்லிச்சுன்னா அதை விட பெரிய காரியம் நமக்கு கிடையாது. நல்ல பிரசங்கம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்குத்தான் பேசப்பட்டது என்று சொல்லி கேள்விப்படுறது அரிதாகும். நல்ல பிரசங்கங்கள்ல பிரயோசனம் இல்லையா, மாற்றங்கள் உருவாக்கப்படுகிற பொழுதுதான் தேவராட்சியத்துக்கு ஆசீர்வாதம். நல்ல பிரசங்கங்கள்ல கிடையாது. அதான் ஆண்டு பிரச்சினார், கேட்கறதை குறித்து கவனமாயிருப்பா, கவனமாயிரு, கவனமாயிரு. விதைகள் வந்து விழுகிற பொழுது கவனமாயிரு, வசனம் அதுல விழுந்து அது 30, 60, 100 மாய் பலன் கொடுக்கணும் ஐயா. நல்ல பிரசங்கங்கள்ல இல்ல, நல்ல பிரசங்கங்கள்ல இல்ல. திருப்பிகள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனிகளை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு தோட்டத்துல ஒரு தோட்டக்காரன் மரத்தை வச்சு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, கனி கொடுக்கணும். 3 பிறகு அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 10, 7 வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன்.
3 ஆச்சரியம் என்ன தெரியுமா, 3 தேடுகிறார். இதுதான் எனக்கு பிரச்சனை, 3 கனி கொடுக்காத எவ்வளவு ஏமாற்றம் இருக்கு தெரியுமா. ஒருவர் நம்மளை ஏமாற்றினா எவ்வளவு அதுல சோர்வு இருக்கு தெரியுமா. ஒரு நம்பர் ஒரு மனுஷன் ஏமாற்றினா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா. நமக்கு சொல்லாமலே இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இல்லையா. நான் நம்புற அளவுக்கு மிகமாக சச்சன் பண்ற ஒரு மனுஷன், அளவுக்கு மேலாக நான் மதிக்கிற ஒரு மனுஷன், அல்லாப்ட்ட நான் விரும்பி பேசுகிற ஒரு மனுஷன், அல்லாவிட்டா நான் விரும்பி பழகிற ஒரு மனுஷன், நீ ஏமாட்டினா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா. ஆண்டவர் 3 தேடுறார் கனியை சுற்றி சுற்றி. ஒரு கனி கொடுப்பா, ஒரு கனி கொடு, நல்லொரு கனி கொடு. சரி நீ கொடுக்கற கனி கொடுக்கற, அநேகர் நினைக்கிறாங்க கனி என்னா காய்ச்சா சரின்னு சொல்லி, இல்லைங்க, கனி சாப்பிடக்கூடிய விதத்தில் இருக்கிற பொழுதுதான் அது கனி, காய் அல்ல கனி. காய் இருக்கும், இன்னைக்கு பச்சையாகவே சில கனிகள் இருக்குது பாருங்க, ஆச்சரியத்துக்கு மீந்தவைகள் இல்லையா. கனியை பார்த்தால் பச்சையா இருக்கும், உள்ளுக்கு பார்த்தால் இனிக்குது பாருங்க. ஆனா ஆண்டவருக்கு விருப்பம் என்ன தெரியுமா, அது கனிகளை கொடுக்க வேண்டும், காய்களை அல்ல. ஏதோ காய்த்து விட்டால் நாம் பிரயோசனம் உள்ளவர்கள் என்று நினைக்க கூடாது. என்ன ஒரு கேள்வி கேட்கவா, ஆண்டவருடைய பார்வையில கனி பெரிதாக இருக்குமா, இல்லாவிட்டால் வரம் பெரிதாக இருக்குமா. கனி பெருசாக இருக்குமா, இல்லாவிட்டால் வரம் பெருசாக இருக்குமா. சரி, கனியோடு பரலோகம் போகலாமா, அல்லாவிட்டால் வரத்தோடு கனி பரலோகம் போகலாமா, எது பெருசாக இருக்கும். மூன்று வருஷமா தேடுகிறார். ஆனால் மூன்று வருஷமா நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா, ஆண்டவரே வரம் தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே வரம் தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஒரு பிரசங்கியா இருக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் அது செய்யணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் இதை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், அடப்பா மூன்று வருஷமா கனி தேடுறேன், மூன்று வருஷமா உன்னிட்ட கனி தேடுறேன், மூன்று வருஷமா உனக்கு பின்னாலே அலைகிறனே, மூன்று வருஷமா கனி இல்லையா தேடுறேன், நீ என்னையா செய்கிறாய்? நான் என்ன செய்யறேன் தெரியுமா, ஆண்டவரே என்னை வல்லமினால நிரப்புங்கப்பா, தேவையானதுண்டு நான் தப்புன்னு சொல்ல வரலப்பா, என்னை வரத்தினால நிறையும், தேவையானதுண்டு நான் தப்புன்னு சொல்ல வரலப்பா. இவைகள் எல்லாவற்றுக்கும் முன்பதாக கனி நிறைந்த ஒரு மனுஷனாக வாழு. நானா இருக்கட்டுக்கு நீயா இருக்கட்டுக்கு, ஐயா கனி இல்லாமல் தேவ சமூகத்தில் இருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நாமல் அநேகர் என்ன செய்யறோம் தெரியுமா, நாம செய்கிற காரியங்களுக்கு, நாம நடந்து கொள்ற விதங்களுக்கு, சூழ்நிலைகள் காரியங்கள் மற்றவர்கள் நடந்து கொள்ற விதங்களை சரிப்படுத்திக் கொள்ளுகிறோம். அது தவறானதாக, அது வேதத்தில் அப்படி என்று சொல்லினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக தடவைகள் அநேக காரியத்தை சரிப்படுத்தி உள்ளார், அது தவறாகும். நாம நடந்து கொள்றதுக்கு நாம அநேக காரியங்களை மற்றவர்களை வைத்து சரிப்படுத்திக் கொள்றோம், அவர் இப்படி அப்படி அதனால நான் இப்படி, அது சரிப்பட்டு வராத காரியம். அது வேதத்தில் திட்டம் தெளிவாக எழுதப்பட்டாலும் நமக்கு அதை கை கொள்ளுவது சரியா கஷ்டமாக இருக்கிறது. எந்த ஒரு நிலைமையிலையும் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் காரியங்களை நாம் சரிப்படுத்தி நாம செய்கிற காரியத்தை சரி என்று சொல்ல முடியாது. அன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நாம் நடந்து கொள்ளுகிறோம், நான் இப்படி நடந்தேன், நான் அப்படி பேசினேன், நான் அப்படி நடந்து கொண்டேன், இப்படி கோபப்பட்டேன், இதுக்கு இது இது இதெல்லாம் காரணம். எந்த காரணமும் சரிப்பட்டு வராது. வேதத்துக்கு அப்படி ஒரு ஆதாரம் நாம கொண்டுற முடியாது. வழங்கிச்சுதா? இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள் இல்லையா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு வைங்களேன், நான் கோவப்பட்டுட்டேன் அப்படி எல்லாம் உங்களை பேசிட்டு வைங்க, டக்கண்டு இதுல இருந்து யாராவது சொல்லிங்க என்ன தெரியுமா, ஊழியம் செய்கிற அவர் கோவப்படலாமா, எல்லாட்டா நீங்க கோவப்படுங்க ஒரு நாளைக்கு மாத்தி சொல்லுவாங்க, ஊழியம் செய்கிற அவர் கோவப்படலாம், அப்ப நானும் கோவப்படுவேன். இது ஒவ்வாத காரியம் பாருங்க, ஒருவேளை நாம கோபப்படுறது கோபப்படாது, கோபப்பட்டது தவறு, ஆனா நான் இப்ப செய்வேன் வர்றோம் பாருங்க, அது தவறாகும். நாம அப்ப சொல்ல முடியாது ஆண்டவர், ஆண்டவரே பிரசங்கி கோபப்பட்டார் அதனால நானும் என்ன செய்வேன், கோபப்படுறேன் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகர் இதைத்தான் எடுத்துக் கொள்கிறார்கள், இப்படித்தான் நடந்து கொள்ளவும் நினைக்கிறார்கள். கடைசி நாட்கள்லே நினைக்க போறது பிரசங்கிக்கு முன்னால் அல்லப்பா, இப்பவே சொல்றேன், பிரசங்கிக்கு முன்னாலே அல்ல, நீ நிக்க போறது ஆண்டவருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக, சர்வ லோகத்தையும் உருவாக்கின அவருக்கு முன்பதாக. அப்ப சொல்ல முடியாது தாசன் கோபப்பட்டது அவன் பிரசங்கிச்சான் அதனால நானும் கோபப்பட்டு ஆண்டவரே, சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் எப்படி இந்த சத்தியங்கள் பிரவேசித்ததுன்றது எனக்கு கேள்வியானது. இப்படிப்பட்ட காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி வந்ததுன்றது எனக்கு கேள்வியானது. வேதத்தில் இல்லாதவைகளை கொண்டு வந்து சேர்த்து பார்க்காதீங்கப்பா, பார்க்காதீங்க. இன்றைக்கு காலமையும் பேசினேன் பாருங்க, எலியாவை குறித்து அந்த மாதிரி பேசுவார்கள் இல்லையா, அந்த மாதிரி பேசுவார்கள். எங்கள் பிழைகளை சரிப்படுத்துவதற்கு எலியாவும் பாடுள்ள மனுஷன் என்பதை நினைவு கூர்ந்து கொள்வோம். இது நமக்கு ஏற்ற விதத்திலே பயன்படுத்திக் கொள்வது. எலியாவை உங்களுக்கு தெரியுமா பிரதர், அவனும் சோர்ந்து போயிட்டான் அதனால நாங்களும் சோரலாம். ஏன் தெரியுமா, அவனும் ஊழியக்காரன், ஆண்டவரால பாவிக்கப்பட்ட அந்த மனுஷனே சோர்ந்து போயிட்டா, கோபப்பட்டுட்டா, சண்டை பிடிச்சிட்டா, நாங்களும் படலாம் பாருங்க. ஆனா எலியாவின் வல்லமைக்குள்ளால கடந்தி வந்தியா, என்ன வல்லமையா தெரியாது. எலியாவை போல சவால்களை சந்திச்சியா என்ன தெரியும், சவாலா தெரியாது. எலியாவை போல தெய்வத்தை நிரூபிச்சியா என்ன, அது தெரியாது. ஆனா நாங்களும் எலியாவை போல பாடுள்ள மனுஷர், இதை மாத்திரம் நினைவு கொள்ள எல்லாராலும் முடியும். மூன்று வருஷமா ஆண்டவர் வர்றார், எப்பதான் அவன் கோபத்தை தீர்ப்பான், இவன் கோபம் இல்லாமல் எப்பதான் நடந்து கொள்வான், மூன்று வருஷம் எப்பதான் இந்த மனுஷன் அன்புள்ளவனாக இருப்பான், மூன்று வருஷம் அன்புள்ளாம எப்பதான் இவன் தாழ்மை உள்ளவனாக ஒருத்தன் இருப்பான், இல்ல ஏன் மூன்று வருஷம் எப்பதான் இவன் மனச்சாட்சி உள்ள, மூன்று வருஷம் எப்பதான் இவன் மற்றவங்களுக்கு இறங்குவான், மூன்று வருஷமாக ஆண்டவர் அலைகிறார் அலைகிறார். இந்த பாருங்க, சபைக்கு வாங்க ஆராதனைக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு, கூப்பிடுறது நல்ல பிரசங்கம் கேட்கறதுக்கு அல்ல, உங்க வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்திக் கொள்வதற்கு. நேற்று வரைக்கும் கோபக்காரனா இருந்தா இன்று வரைக்கும் சொல்லி இனிமேல் கோபப்படாம வாழ உதவி செய்யும் ஆண்டவர். இதுக்குத்தான் சபையும் பிரசங்கமும், நல்ல பிரசங்கம் என்று கேட்பதற்கல்ல. 3 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு வேலைக்காரனுக்கு? வேலைக்காரனுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய ஆசாரியனை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, வேலைக்காரன் பதில் சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை மேன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன்,
ஆண்டவர் கனி கொடாத மரத்துக்கு என்னங்க செய்கிறாரு? வெட்டி போடட்டுமா? 3 வருஷம் பார்த்தேன் பாரு, 3 வருஷம் இதுக்காக வேண்டி நான் ரத்தம் சிந்தி, இதுக்காக வேண்டி சிலுவையில அடிக்கப்பட்டு, இதுக்காக வேண்டி நான் சிலுவையில போய் இவ்வளவு பாடுகளை பட்டு, இதை மன்னிச்சு மறந்து இதை கொண்டு சபையில வைத்து 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் சொல்லி அபிஷேகத்தினால ஊற்றி, வசனத்தினால ஊற்றி, எல்லாம் என்ன பூச்சிகள் பிசாசுகள் அது இதுன்னு பிடிக்காம எல்லாம் பாதுகாத்து, என்ன தோட்டம் சும்மா இல்லைங்க, இதெல்லாம் செய்யறது எல்லாம் செய்து கடைசியில வந்து கனியை கேட்டா என்ன சொல்லுது? அது திமிருது. 3 வருஷத்துக்கு பிறகு வந்து கனி, 50 வருஷத்துக்கு பிறகு நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், 50 வருஷம் உங்களுடைய பேச்சை பார்த்தா அப்படி தெரியலையே. நாம ஊழியம் செய்கிறோம், உங்களுடைய பேச்சை பார்த்தா அப்படி தெரியலையே. அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், உங்களுடைய பேச்சை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆண்டவர் சொல்றார், இத்தனை வருஷத்துக்கு பிற்பதாக நான் கேட்கறது கனி, ஆனா ஒன்றுமே கிடைக்கல. ஆகையினால வேலைக்காரனுக்கு முன்ன வெட்டி போடப்பா. வேலைக்காரன் தான் அதோட அருமை தெரியும். ஒரு ஆச்சாரியனுக்கு தான் அதுடைய அருமை தெரியும் பாருங்க. ஒரு சபையை நடத்துகிறது, ஒரு சபையிலே போதகராக இருப்பது, ஒரு ஊழியத்தை கொண்டு நடத்துவது என்பது உனக்கும் எனக்கும் புரியாத காரியம். நான் புரிய வலிக்கிட்டால் எனக்கு தலைவெடிக்கும், விளங்குறதோ? இது புரியாத காரியம், புரியவும் நினையாதீங்க, அது புரிஞ்சு கொள்ளவும் மாட்டீங்க. அநேகருக்கு சில காரியங்களை சொன்னா கஷ்டம் இருந்துச்சுன்னா, அது என்ன கஷ்டம், அது இல்ல கஷ்டம் இல்லை என்று யோசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். புரியவே புரியாது. நீங்கள் அப்படி ஒரு நிலைமை கிளம்பணும்னா உங்களுக்கு சீக்கிரம், நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் இதை குறித்து அநேக நாள் வீட்டிலிருந்து யோசிக்கிறேன், எப்படித்தான் இந்த மனுஷர்கள் எல்லாம் நித்திர விடுறாங்களோ எனக்கு தெரியாது. வேலைக்காரன் சொல்ற, ஆண்டவரே வேணா ஆண்டவரே, 3 வருஷமாக நாம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஆண்டவரே 3 வருஷமாக இந்த சபைக்கா வண்டி விழுந்து கிடந்தது எனக்கு தான் தெரியும். ஆண்டவரே 3 வருஷமாக வருத்தம் துன்பம் தீரம் என்று வருகிற பொழுது ஓடி அலைந்தது எனக்கு தான் தெரியும். ஆண்டவரே தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணி பாய்ச்சி, வசனம் இல்லாத நேரத்தில் வசனங்கத்தை கொடுத்து, பஞ்ச காலத்திலையும் ஆசாரியனாக போஷித்து நடத்த எனக்கு தான் தெரியும். ஆண்டவரே வேணா ஆண்டவரே, வேணா ஆண்டவரே. யார் சொல்றா? தோட்டத்தில் வேலை செய்த வேலைக்காரன் சொல்றான். தோட்டம் யாருடையது? ஆண்டவருடையது. தோட்டத்தில் வேலை செய்கிறது யாரு? தேவ ஆசாரி. அவன் சொல்றான், ஆண்டவரே வேணா ஆண்டவரே, 3 வருஷமாக இல்லடாப்பா வர்றேன், ஒவ்வொரு வருஷமும் வந்து தேர்றேன், வளரும் வளரும் என்று பாக்குறேன், வளருதே இல்லையே, செழிக்கும் செழிக்கும் என்று பாக்குறேன், செழிக்குதே இல்லையே. சாதாரணமாக இந்த உலகத்துல ஒரு தோட்டத்தை வைத்து ஒரு கனிமரம் காய்க்கவில்லைன்னா அந்த கனிமரத்திலே தான் பிழை. அநேக 2 நாட்கள்ல என்ன, பக்கத்தில் இருக்கிற மரத்தை தேடுகிறார்கள், அல்லாவிட்டால் தோட்டக்காரனை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆனால் கனிமரத்திலே தான் பிழை இருக்கிறது. அந்த கனிமரத்துக்கே தெரியாமல் இருப்பது கவலைக்குரிய காரியம் அல்லவா? கவலைக்குரிய காரியம் அல்லவா? இதுல இருக்கு அவ்வளவு மரங்களும் கனி கொடுக்குதப்பா, நான் மாத்திரம் கனி கொடுக்கலன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? பிரசங்கம் பண்ணக்கில எங்கேயோ இருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம், வசனங்களை வடிவ கேட்கறது இல்லைன்னு சொல்லி அர்த்தம், வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறது இல்லைன்னு சொல்லி அர்த்தம், வேற எதுவும் கிடையாது. ஏன் பக்கத்தில் இருக்கிற மரம் சொல்லு சொல்லு வளருதே, கனி கொடுக்குதேப்பா. ஆண்டவர் வருகிற பொழுது ஆண்டவரை என்னை பாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கத்தி கொளருதே. ஆனா நான் என்ன செய்யறேன், என்ன எனக்கு இது, அது வசனம் சரியில்லை, இந்த வசனம் சரியில்லை. வசனத்தை குற்றம் பிடிக்கிறவன் கத்தரை குற்றம் பிடிக்கிறான், உங்களுக்கு தெரியுமா? வசனத்தை குற்றம் பிடிக்கிறவன் கத்தரை குற்றம் பிடிக்கிறான், தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஆகையினாலே அதற்கு அவன், ஐயா இந்த 1 வருஷம் கொடுமா ஆண்டவரே, 3 வருஷம் கொடுத்துட்டீங்க, இன்னும் 1 வருஷம் ஆருக்கு? ஆண்டவரே தாசன்ன்றவன் இருக்கிறா, ஊழியம் செய்யறான் செய்கிறான், ஆனா அவன் சரியில்லை, ஆனாலும் நீர் 1 வருஷம் கொடுமா ஆண்டவரே அவனுக்கு. ஆசாரியம் விழுந்து கிடந்து ஜெபம் பண்றதெல்லாம் இதுதான். ஆண்டவரே அந்த குடும்பத்தை நல்லா இருக்கணும், அந்த மனிதன் நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அந்த மனிதர்கள் நல்லா வாழணும். ஆண்டவரே இன்னைக்கு ஆசாரிய தத்துவம், ஆசாரிய ஊழியம் விளங்கிக் கொள்ளாமல் நாம் செய்கிறோம். இந்தியாவுக்கு போயிருந்த பொழுது ஆசாரிய ஊழியத்தை குறித்து நான் என்ன நம்புகிறேன்னு சில காரியங்களை கற்றுக்கொண்டேன் சொல்லி, அநேகருக்கு நமக்கு எவ்வளவு நல்லா இங்க இருக்குன்னு சொல்லி விளங்குறது இல்ல, புரிகிறதும் அல்ல. எங்களுக்கு இங்க இந்த தேசத்துல ஊழியங்கள், ஊழிய ஒழுங்குகள், ஊழிய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் போய் நான் சரியா யோசிச்சேன் பாருங்க. நான் தப்பாக ஒண்ணு சொல்லல, அவங்க செய்யறது அவங்களோட காரியம், அவங்க காரியம். அங்க இருக்கிற போதும் இருக்க ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க, ஒரு ஆபீஸ்ல ஒருவர் இருப்பாங்க, வேணுமா அவங்கள வந்து சந்திச்சிட்டு நீங்க போகலாம். போதகரை சந்திப்பது என்று சொல்லிச்சுனால அதுக்கு நீங்க டெலிபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு அவங்கள்ட்ட கதைச்சு அவங்க ஓகே பண்ணி, சொந்த போதகர், சொந்த சபையில் இருக்கிற சொந்த போதகருக்கு இவ்வளவு காரியங்கள் எல்லாம் பார்த்து அதுவும் அங்கெல்லாம் ஓகே பண்ணி அவங்க விட்டாதான் நீங்க அவங்களோட ஆபீஸ்ல போய் உங்களோட போதகரோட கதைக்கலாம், பேசலாம், ஜபம் பண்ணலாம். உங்கள் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, எவன் விழுந்து செத்தாலும் சரி, விளங்குறதா? இங்க என்ன போதகர் வீட்டை வராட்டிக்கு பிரச்சனை, ஜபம் பண்ண வராட்டிக்கு பிரச்சனை, சந்திக்க போவாட்டிக்கு பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஏதோ பண்ணிட்டே இருக்கிறோம் பாருங்க. நான் அவங்களை குறிச்சு குற்றமா பேசல பாருங்க, அங்க நடந்தது அந்த டிசைன்ஸ் நான் பேசுறேன், அவ்வளவுதான். ஜோசிக்கு கூட அங்க பாதிரி பேர் என்ன குற்றம், நான் ஒன்றும் குற்றமா பேசலப்பா, விளங்குறதா? எங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி தெரியுமா? இன்னும் கன காரியம் இருக்கு, நான் இப்ப பேச விரும்பல. சரி, இந்த விஷயத்தோட நான் ஒரு காரியத்தை பேசி நான் முடிச்சிருக்கேன். இது ஏதோ நம்முடைய போதகருக்காக வேண்டி நம்ம பேசுறோம், இல்லாட்டா போதகருடைய மோத்துக்காக வேண்டி நம்ம பேசுறோம், போதகரை வச்சு நம்ம பேசுகிறது இல்லை. இப்படி என்றாலும் நான் அதை சொல்ல வேண்டிய, அதை சந்தித்த உடனே இதை குறித்து எனக்கு போராட்டம், இப்படி கதைக்கணுமா, பேசணுமா, சொல்லணுமான்னு சொல்லி நான் பயங்கரமான யோசனையில இருந்து வந்தேன். நான் இந்தியாவில் போயிருந்த பொழுது ஒரு போதகரை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம், ஒரு சூழ்நிலை இருந்தபடினாலே அந்த போதகரை சந்திக்க போயிருந்தோம். அவர் எனக்கு முன்பின் தெரியாது, அவர் யூரோப் பக்கம் வந்ததும் கிடையாது, அவருக்கு எங்கட பாஸ்டரையும் தெரியாது, அவருக்கு யாருன்னு தெரியாது. அப்ப நான் போயிருந்து கதைச்சு கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னா, நீங்க எந்த சேர்ச்சில இருந்து வர்றீங்கன்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இப்படி சேர்ச் ஆஃப் கிரேஸ் கிருபை நாலயம் ஜெர்மனில இருந்து நான் வர்றேன்னு சொல்லி. அவர் என்ன தெரியுமா சொன்னார் எனக்கு, அவர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னார், உங்களுடைய போதகர் ஒரு கிருபை நிறைந்த போதகர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவர் கேள்விப்பட்டது இந்த சபையில இருக்கிற ஒரு மனுஷன் அடிச்சல்ல, கனாவில் இருக்கிற ஒரு மனுஷன் அவரோட தொடர்பு கொண்டு அந்த மனுஷன் அவருக்கு சொல்லி அவர் கேள்விப்பட்டிருக்கார். இல்ல வித்தியாசம், அதை நான் கேட்டுட்டு நான் வந்துட்டேன், அதை நான் பெருசுப்படுத்தலைங்க. நான் வந்திருந்து வீட்டை இருந்து யோசிச்சேன், யோசிச்ச பொழுது என்ன தெரியுமா வந்துச்சு, கிருபை பெற்ற மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை விளங்கப்படுத்துறேன் கேளுங்க. கிருபை பெற்ற மனுஷர்களை குறித்து வேதத்துல நமக்கு பார்த்திருக்கிறோம், அதே கிருபை இல்லாவிட்டால் நாமளும் இங்க இருக்க முடியாது. சோ கிருபை பெற்றிருக்கிறோம் சரி, ஆனால் கிருபை நிறைந்த மனுஷன் என்று சொல்றது ஒன்று இருக்கு பாருங்க, அது வித்தியாசமானது. அப்படியானால் ஒரு மனுஷன் கிருபை பெற்றாவிட்டால் ஒரு மனுஷன் கிருபை நிறைந்தவனாக இருக்க முடியாது. சரியா நான் பேசுறது? தேவனிடத்தில் இருந்து நாம் கிருபையை பெற்றாவிட்டால், அன்பை நாம் பெற்றாவிட்டால், இரக்கத்தை நாம் பெற்றாவிட்டால், வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீ கிருபை பெற்றாயன்னு சொல்லி பல இடத்துல யோபுவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, நீ கத்திரடி கண்கள் கண்ணுகள்ல உனக்கு கிருபை கிடைத்ததப்பா. அதுக்கு பிறகுதான் அந்த மனுஷனோட கொஞ்சம் பேசினேன், கதைச்சேன், இதன் பார்த்தேன், பேசிட்டு வந்தேன் பாருங்க. இது வரைக்கும் நான் அந்த மனுஷனை சந்தித்ததே கிடையாது வாழ்க்கையில. அந்த மனுஷனே இந்த யூரோப்புக்கு இருப்ப அமெரிக்காண்டு வந்ததும் கிடையாது. அந்த மனுஷன் மூளைக்கு இங்க இருந்து ஒரு ஊழியன் செய்யற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சொன்னா, உங்களோட போதகர் கிருபை நிறைந்த போதகராம் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி அவர் பேசி முடித்தார். அவ்வளவுதான். இதை விட இது கேள்விப்படுகிற பொழுது நமக்கு அது பெருமையாக இருந்தது, கர்த்தருக்கு முன்பாக நமக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, இருக்கிற இடங்கள்லயே சாட்சி பெற நாம கஷ்டப்படுகிற நாம், உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய போதகர் குறித்து நான் பேச விரும்புறது இல்ல, மற்ற தேசங்கள்ல இருந்து நம்ம போதகரை குறித்து பேசுகிறவங்க ஏராளம், நல்ல மனுஷன், நல்ல ஊழியக்காரன், நல்ல இது அது இதுன்னு சொல்லி இலங்கையோ இந்தியாவோ அமெரிக்காவோ கனடாவோ எங்கேயோ அங்கிருந்து பேசுகிறவங்க ஏராளம் தாராளம். உங்களுக்கும் அது தெரிந்தவைகளாகும். இதை குறித்து நான் உங்களுக்கு பெருசுப்படுத்தி பெருசாக சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இது போன இடத்துல தச்சைகளாக நடந்தது, அது எனக்கு ரொம்ப விருப்பமாகவும் ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அந்த மனுஷனை எனக்கு முன்பின்னே தெரியாது, நாங்க யாருன்னு சொல்லியும் அவங்களுக்கு தெரியாது. ஆகையினாலே இந்த ஊழியக்காரன் நினைச்சா 3 வருஷம், 1 வருஷம் குடும்பம் ஆண்டவரே, ஒரு வருஷம் இந்த மனுஷனுக்கு கூடும், ஒரு வருஷம் தாசனுக்கு கூடும். அவன் இதுவரைக்கும் ஊழியம் செய்திருந்தான், இதுவரைக்கும் சபை என்று சொல்லி ஓடித்திருந்தான், இதுவரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டு இருந்தான், சொன்னதை கீழ்ப்பணி ஏதோ காரியத்தை செய்தான். ஆண்டவரே ஒரு வருஷம் கூடுமப்பா. ஆண்டவர் சொல்றார், கனி இல்லையே, ஊழியம் செய்கிறான் சரி, தாசன் ஊழியம் செய்கிறது சரியப்பா. ஆசாரியனுக்கும் தேவனுக்கும் நடையிலே உரையாடல் நடக்கிறது, என்ன தெரியுமா? தாசன் ஊழியம் செய்கிறது சரி, ஆனா கனி இல்லையே. ஆண்டவரே ஒரு வருஷம் கூடும், ஒரு வருஷம் கூடும், ஒரு வருஷம் கூடும். ஆண்டவரே ஒரு வருஷம் நான் பார்க்கிறேன், இல்லாட்டா அது இடத்தையும் கெடுப்பான், வெட்டி போட்டு. ஆண்டவருடைய முடிவு இது. இது சபையின் முடிவல்ல, இது ஒரு ஊழியக்காரன் முடிவல்ல. வெட்டுகிறது, வளர்க்கிறது, ஊத்துகிறது எல்லாம் அவருடைய காரியம். வேதத்தில் ஒரு பக்கம் இருக்கிற நீர் பாய்ச்சினதுல பிரயோசனம் இல்ல, விதைக்கிறதுல எல்லாம் பிரயோசனம் இல்ல, வெளிய செய்கிற அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பான். நீ நானும் ஊழியம் செய்யலாம் பாருங்க, நீ நானும் இன்னைக்கு இந்த சபைக்கு அவண்டி பாடுபட்டு ஊழியம் செய்யலாம், விழுந்து விழுந்து ஊழியம் செய்யலாம், விழுந்து விழுந்து பிரசங்கிக்கலாம், விழுந்து விழுந்து காரியங்களை செய்யலாம். ஆனா கர்த்தர் அதை வெளியே செய்யாவிட்டால் ஒன்றுமில்லையே அப்பா. ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவரே நான் கனி நிறைந்த ஒரு மனுஷனாக வாழணும் அப்பா. அறிவு நிறைந்த மனுஷனுக்கு பிரயோசனம், இன்னைக்கு படித்தவர்களுக்கு நடக்க தெரியாவிட்டால் பிரயோசனம் என்ன? அவங்களைத்தான் முரட்டாட்டமான ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீ ஒரு தேவ பிள்ளைன்னு அவளை பார்க்கிற பொழுது, பேசுகிற பொழுது புரிஞ்சு கொள்ளணும் அப்பா. இன்னும் ஒரு காரியத்தை நான் மேலோட்டமாக சொல்லிவிட்டு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் பெத்தானியாவிலிருந்து வருகிற பொழுது தூரத்திலிருந்து ஒரு மரத்தை பார்த்தார் தெரியுமா? தூரத்திலிருந்து ஒரு மரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன நினைத்தார் தெரியுமா? இந்த மரத்திலே கனி இருக்கும், என் பசியை ஆட்டிக்கொள்ளாம்னு சொல்லி அவர் கடந்து சென்றாராம். இல்ல வசனங்கள் இருக்க, எடுத்து வாசிக்க நான் விரும்பவில்லை. கடந்து செல்லுகிறார் ஆண்டவர், போகிறார் இல்லையா? இங்க இருந்து பாக்குற பொழுது நீங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறீங்க பாருங்க, இங்க இருந்து பாக்குற பொழுது எல்லாம் ரம்யமாக இருக்கிறது பாருங்க, இங்க இருந்து பாக்குறது எல்லாம் நல்லா இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் சொன்னார், விடு, நான் பக்கத்துல போகணும். இல்ல நான் பக்கத்துல போகணும், நான் போய் கனி என்ன இருக்கு எது என்ன பாக்கணும்னு ஆண்டவர் போன இடத்திலே ஆண்டவர் ஏமாற்றம் அடைந்தார். ஆண்டவர் ஏமாறுற அளவுக்கு நடந்து கொள்ளாதீங்கப்பா. ஆண்டவர் ஏமாறுற அளவுக்கு ஒருவரும் நடந்து கொள்ளாதீங்க. தேவனுக்கு பிரியமான விதத்திலே நடந்து கொள்ள ஏதாவது செய்யுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக ஏதோ நல்லவனாக நிற்க வேண்டும் என்பதை நாடாதீங்க. சபைக்கு முன்பாக ஏதோ நான் தான் என்று சொல்லி நிற்கிறதுக்கு யோசியாதீங்க. தேவனுக்கு முன்பாக நிற்க யோசிங்கப்பா. நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமானது. ஏன் தெரியுமா? நீ தூரத்தில் நின்றாலும் அவர் உன்னண்டை வருவார் என்பது நிச்சயம். விளங்குறதா? இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க என்ன தெரியுமா, நாம எங்கேயோ இருக்கிறோம், நாம மூலையில இருக்கிறோம், நாம ஒதுங்கி இருக்கிறோம், நாங்க தள்ளி இருக்கிறோம், இங்கே இருந்தாலும் அவர் வருவாரே, அவர் வருவாரே, அவர் வந்து ஏமாற்றம் அடைய வைக்காதீங்கப்பா. ஏமாற்றம் அடைய வையாதீங்க. மனுஷர்கள் ஏமாறுகிற பொழுது தாங்க முடியவில்லையே. தேவன் ஒரு மனுஷனிடத்துல ஏமாறுகிற பொழுது என்ன செய்வார்? ஆண்டவர் அந்த மரத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? இனிமேல் கனியே கொடுக்க கூடாது, நீ இனிமேல் என்ன செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? அநேகர் வந்து ஏமாந்து போயிடுறாங்க. ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறது கனி கொடுக்காது அது பிரச்சனை இல்லை, ஏமாற்றம். ஓடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. யார்டியப்பா? சரி விடுங்க, என்னட்டியே என்னட்டியே ஓடி வர்றாங்க. யாரோ வருகிற பொழுது ஆறுதலாக எதுவும் பேசுவார் என்று சொல்லி சொன்னா நாம் அவங்களை கடிச்சு பேசி அனுப்பி விடுகிறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, தாசன் இனிமேல் கனியே கொடுக்க கூடாது, கனியே கொடுக்க கூடாது, கனியே கொடுக்க கூடாது. வெளிப்படியாக ஒரு வாழ்வும் உள்படியாக ஒரு வாழ்வும் தேவனுக்கு ஏமாற்றத்தை உருவாக்குகிறது உண்டாகும். வெளியிலே நல்லவர்கள் மாதிரியும் உள்ளிலே வேறு விதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது தேவனுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏமாறுகிற பொழுது தேவனை ஏமாற்றாதீங்க. நானாயோ நீனாயோ தேவனை ஏமாற்றவே ஏமாற்றாதீங்க, ஏமாற்றவே ஏமாற்றாதீங்கப்பா. ஆண்டவருக்கு கனி கொடுங்க. ஆண்டவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார், கனி ஏதாவது கிடைக்கும், ஏதாவது எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி வருகிற பொழுது ஒன்றையும் காணல. ஆனா மரத்தில் எந்த குறைவுபாடும் காணலையே. தோட்டக்காரன் நல்லா தான் கிண்டி பசலி போட்டு எல்லாம் போட்டு வசனம் கொடுத்து அபிஷேகம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து மரம் அசையாம நிக்குது, பச்சையாக இருக்குது, பசலையாக இருக்குது, ஆனா கனியக்கான பட்ட மரத்தை நாடி ஆண்டவர் போயிருக்க மாட்டார். உண்மைதானே? தூரத்தில் ஒரு பட்ட மரம் இருக்கு கண்டுகொண்டா நான் ஏன் அங்க போறேன்? பட்ட மரத்தில் நிழல் கூட கிடையாது. ஆண்டவர் பச்சை மரத்தை பார்த்து சென்றார். பாருங்க, இன்றைக்கு அநேகருடைய பார்வையிலே, ஓ தாசன் நல்ல ஒரு மனுஷன், பிரசங்கம் பண்ற ஒரு ஊழியக்காரன், அப்படி இப்படி என்று சொல்லி நினைப்பார்கள் இல்லையா? ஆண்டவர் அருகில் வருகிற பொழுதுதான் நம்முடைய கனி எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி புரியும். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அன்று என்ற ஊழியக்காரனத்தில் வந்த பொழுது ஒரு ஊழியர்கள் மாநாட்டிலே கலந்து கொண்ட பொழுது அவர் ஒரு காரியத்தை விளங்கப்படுத்தினார். நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளும் பிழைகளும் நமக்கு சொல்லுகிற பொழுது தெரிகிறதே இல்லை. ஆனா தேவன் நம்மளை நெருங்குகிற பொழுது நம்மிடத்தில் இருக்கிறது நமக்கு தெரியுமா? விளங்குறதா? அது எப்படி அவர் விளங்கப்படுத்தினார்ன்னு சொல்லிச்சுன்னா, மேலே இருக்கிற லைட்டை அப்படியே கீழே 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 கொண்டு வர கீழே இருக்கிற டஸ்ட் எல்லாம் பெருசாக தெரியுமா? அதனால தேவன் பக்கம் நெருங்குங்க, நெருங்க 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 நெருங்க. இதுவரைக்கும் கனி கொடுக்காமல் இருப்பது நமக்கு தெரிகிறது இல்லையே. ஆனால் இயேசு வருகிற பொழுது, ஆண்டவர் நம்மடிகையில வருகிற பொழுது, ஆண்டவர் நம்மண்டையில வருகிற பொழுது கனியை காணவில்லை என்றது அப்பதானே நமக்கு தெரிய வருகிறது. எத்தனை வருஷங்கள் அநியாயமாய் போய்விட்டது, ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், இன்றைக்கும் கோபம், இன்றைக்கும் பேசாத விதங்களில் பேசுகிறது, இன்றைக்கும் தவறாக நடந்து கொள்ளுகிறது, நடக்கக்கூடாத விதங்களில் நடந்து கொள்கிறது, பேசக்கூடாத விதங்களில் பேசிக் கொள்வது. என்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு காலங்கள் தாண்டுகிறது, நூற்றாண்டு கூட கடந்துருன்னு சொல்லலாம் சில பேருக்கு. இவைகள்ல கணக்குகளை பார்க்க வேண்டும், கனி எப்படி இருக்குன்னு சொல்லி, வேற இதிலே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் மூத்த விசுவாசி என்பார்கள். நீ மூத்ததில் இருக்கிற பிரயோசனமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் நாங்கள் அது இது அது இது, அதுல ஒரு பிரயோசனமும் கிடையாது. அதுல கணக்கு பாருங்க, இத்தனை வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையிலே அமர்ந்திருந்து தேவனுக்கென்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறனே, என்னுடைய கனி உள்ள வாழ்வு எப்படி இருக்கிறது, நான் பேசுகிற விதம் எப்படி இருக்கிறது, நான் கதைக்கிற விதம் எப்படி இருக்கிறது, நான் பழகிற விதம் எப்படி இருக்கிறது, உண்மை எப்படி இருக்கிறது, தாழ்மை எப்படி இருக்கிறது, சந்தோஷம் எப்படி இருக்கிறது சொல்லி அதுல ஆராயுங்க. மற்ற காரியங்கள்ல இல்லைங்க, மற்ற காரியங்களே எல்லாரும் தானே ஆராயிறாங்க, இதுல ஆராயுங்க. இன்னைக்கு 5 வருஷம் ரட்சிக்கப்பட்ட இடத்துல மிகுந்த தாழ்மை இருக்கிறது, 15 வருஷம் ரட்சிக்கப்பட்ட இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் கிட்ட வருவார் பாருங்க, யோசியாத, நீ நினைக்க கூடாது. ஆண்டவர் ரெண்டு விதத்திலே ஒரு மனுஷனை கிட்ட வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, இந்த விதத்திலே அவர் வரலாம். இன்னும் ஒன்று, உன் கரத்தை தூக்கி விடுவதற்கு அவர் வரலாம். ரெண்டு விதத்தில் ஆண்டவர் உன் அண்டை வரலாம். ஒன்று, உன்னை சுகப்படுத்த வரலாம், இல்லையோ உன் கனியை எதிர்பார்க்க வரலாம். ஆனால் நீ இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வருவார் என்பதை எவராலும் மாற்ற முடியாது. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது, ஆண்டவர் அங்க முன்னுக்கு வந்துட்டு முன்னாலேயே போயிடுறார். அது பிரசங்கியில் செய்கிற வேலை. ஆனால் ஆண்டவர் செய்கிற வேலை இருக்கு பாருங்க, அவர் முன்னில தொடங்கி பின் வரைக்கும் வருவார். ஒவ்வொரு ஆளாக நடந்து நடந்து போவார். என்னுடைய சபையில் இருக்கிற என்னுடைய கற்பனை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆராதிக்கிற பொழுது ஒவ்வொருவர் வாங்கலாக தொடங்குவார். நான் இது முதலே சொல்லி இருக்கிறேன். ஒரு ஆளுக்கு பக்கத்துல வருவார், வந்து நின்று பாப்பாரு, பாப்பாரு என்ன துதிக்கிறானா இல்ல துள்றானான்னு சொல்லி பார்த்தா அது முழிச்சிட்டே இருக்கும் பாருங்க. இது சரி வராது. அடுத்த ஆள்கிட்ட போவார் ஆண்டவர். அடுத்த ஆள் என்ன செய்யும்? எல்லாம் உடஞ்சி கிடஞ்சி மனமும் உடஞ்சி ஏண்டா வரைக்கும் யாரோ பேசி போட்டான், அது கும்மிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அது சரி, ஓகே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன். அங்கால போவார், அங்கால பார்த்தா அவன் துள்ளுது துள்ளுது குதிக்குது குதிக்குது ஆராதிக்குது, ஆஹா ஆஹா ஆண்டு பார்த்துட்டு அடுத்த வாங்கலுக்கு போனா ஆண்டவருக்கே சோர்வு வந்துடும். ஏன் தெரியுமா? அது கையை கட்டிட்டு நிக்குது பாருங்க. ஆராதனை நேரத்துல கையை கட்டிட்டு நிக்கிறது உட்கார்ந்து இருக்கிறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதுக்கெல்லாம் ஆராதங்கள் கிடையாது பாருங்க. ராஜாவே துள்ளினானா இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் சும்மா இருக்குது. தாவீது ராஜாவே பரிசுத்தப்பட்டிக்கு முன்பாக நின்று துள்ளு துள்ளு துள்ளி நாம் பாருங்க. இன்றைக்கு நாம பிரசன்னத்தில் இன்றைக்கு அனைவருக்கு புரியறது இல்லை பிரசங்கம் பண்றது. தேவ பிரசன்னத்தில் தேவ ஆராதனையில் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் என்றது இதுக்கு இது என்னென்று எனக்கு தான் விளங்குது இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஐயா உனக்கு தெரியுமா நான் யாருன்னு சொல்லி தேவன் என்னோட தான் பேசுறார். ஆனா ஆராதனை நேரத்தில் பாருங்க, கல்லு மாதிரி இருக்கும் பாருங்க. எங்கேயாவது ஆறாவது நேரத்தில் கல்லு மாதிரி இருந்த கட்டி வைத்திருந்த போஜனாகிய பவுலே துள்ளி துள்ளி ஆராய்ச்சான். கட்டு போட்டவன். இங்க கட்டு போடாமலே கட்டு போட்டது போல இருக்கிறோம் இல்லையா? கட்டு போடாமலே கட்டு போட்டவர் போல இருக்கிறோம் பாருங்க. ஆனா கேட்டா என்ன தெரியுமா, தேவன் என்னோட பேசுறாரு, தேவன் என்னத்தான் நடத்துறாரு, எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு காரியத்தை கண்டிருக்கு, இவ்வளவு தெரியும், எவ்வளவு எது அதெல்லாம் பார்க்காதப்பா. கனி எவ்வளவுத்துக்கு நிறைந்து இருக்குதுன்றதை பார். அதுக்குத்தான் ஆண்டவர் வருவார், உன்னை தேடி வருவார் பாரு, என்னை தேடி வருவார். எனக்கு நல்லா தெரியும், நீங்க என்ன தெரியறீங்களோ இல்லையோ, நீங்க என்ன பாக்குறீங்களோ இல்லையோ, என்னுடைய கனியுள்ள வாழ்விலே ஆண்டவர் நூல் வச்சு பாக்குறாருன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் வருவார் பாருங்க, தூரத்திலிருந்து பார்த்தார் பாருங்க, தூரத்திலிருந்து பார்த்த பொழுது ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, கடகடன்று வந்தார் ஆண்டவர். வந்து பார்த்தா கனியை காணவில்லை. உன் பெயர் என்ன? என்னுடைய பெயர் தாசன். எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு? 14 வயசுலிருந்து இன்று வரைக்கும் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, பிரசங்கம் பண்றேன் ஆண்டவரே, ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. கனி எங்க? என்ன கனி? என்னட்டு இருக்கிற கனி எல்லாம் தெரியலையா? நல்லா இல்லையா பேசுறேன்? ஆரோடு பேசாம விட்டேன், எல்லாரோடையும் நான் பேசுறேன், அன்பா இருக்கிறேன். அதற்கு வெளிப்படையாக மனுஷன் வாழலாம் கிறிஸ்தவனாக. கிறிஸ்தவர்களை குறித்து கணக்க பேசலாம் பாருங்க. நடிகர்கள் பயங்கரமான நடிகர்கள் இல்லையா? நடிகர்கள் பயங்கரமான நடிகர்கள் சபையில இருக்கிறார்கள் என்று போதகர்கள் சொல்லி இருக்கிறாங்க. நான் சொல்லலப்பா, அனுபவம் பெற்ற ஊழியக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க. அனுபவம், சில அனுபவங்கள் நமக்கு ஏற்றது, நான் சொல்லல. அனுபவம் நிறைந்த ஊழியக்காரிடத்திலிருந்தே அனுபவங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், நன்மையானவைகளை சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. வெளிப்படையாக நாம் நல்லாய் வாழலாம். இந்த மரமும் பச்சை மரமாகத்தான் நின்றது, வெளிப்படையாக நல்லாகவே இருந்தது. ஆனால் ஆண்டவரோ ஏமாற்றம் அடைந்தார். இதுதான் உண்மையானது. இன்னைக்கு நானும் உங்களுக்கு முன்பாக நல்லா இருக்கலாம் பாருங்க, நல்லா பிரசங்கிக்கலாம் பாருங்க, நல்ல ஒரு ஊழியத்தை செய்யலாம் பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம் பாருங்க. ஆனா ஆண்டவர் கிட்ட வருகிற பொழுதுதான், ஆண்டவரின் அருகாமையிலே வருகிற பொழுதுதான் சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் நாம் நிற்போம். இன்றைக்கு நீங்க கேட்டீங்கன்னா பதில் தருவேன், நீங்க கேட்டீங்கன்னா உடனே கேட்பேன், நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க, நீங்க சரியா நடந்து கொள்றீங்களா? இதைத்தான் நான் முதலுக்கு விளங்கப்படுத்தினே பாருங்க. மற்றவர்கள் அப்படி இல்லை என்பதற்காக வேண்டி நான் செய்கிறதை சரிப்படுத்தக்கூடாது. ஆனா ஆண்டவர் கேட்கிற பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்க முடியுமா, நீர் அப்படியா, நீர் இப்படியா என்று கேட்க முடியுமா? இல்லை. அவர் வந்து பக்கத்துல நிப்பார் பாருங்க. இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு கல்வாரியிலே நான் உனக்காக வேண்டி பாடுபட்டேன், இன்னொரு தோட்டத்துல வச்சு சபையொண்டு உருவாக்கி வேலி அடைத்து கற்களை பொறுக்கி காயங்களை கட்டி நீர் பாய்ச்சி பசலை போட்டு வசனங்களை கொடுத்து ஊழியக்காரனை உருவாக்கி நீ நல்லா இருக்கன்னு சொல்லி வச்சு இத்தனை வருஷமாக காத்திருந்து கறி கொடுப்பாயன்னு சொல்லி வந்தனே, எங்கப்பா என் கனி, என்னுடைய எதிர்பார்ப்பை நீ தீர்த்து விடுவியா என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் எப்படி இருப்போம், நாம் எப்படி நின்று கொண்டிருப்போம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல முடியுமா? ஆவியின் கனி அன்பு. ஆவியினாலே நிறைந்திருக்கிற பொழுது நாம் கனிகளை கொடுக்க முடியும். கொடுக்காத பட்சத்திலேயோ ஆண்டவர் வருவார், ஆண்டவர் வருவாருங்க. அவர் நீ விரும்பினியோ விரும்பலையோ அவர் வருவார். உன் அண்டை வருவார், உன்னுக்கா வேண்டி தனிய வருவார். வந்து பார்ப்பார், கேட்பார், கொடுக்க முடியுமா? இல்லை, அவ்வளவுதான். இதுல பல காரியங்களை நாம தொடர்ந்து பார்த்தோம்னா, வெட்டி அக்னியில போடப்பா, வெட்டி அங்கால போட்டுடு, அக்னியில போட்டுடு. இங்க பாத்தீங்கன்னா, இங்க நம்ம தேசத்திலும் சரி இந்த தேசத்திலும் சரி, வெட்டி என்ன இடைஞ்சலாக இருக்கிறதுகள், முட்களாக இருக்கிறதுகள், கனி கொடுக்காமல் இருக்கிறதுகள், வருத்தத்தோடு இருக்கிறதுகள், இந்த மரங்கள் செடிகள் எல்லாம் புழுவலும் பூச்சிகளும் பிடிச்சா எல்லாம் வெட்டி என்ன செய்வாங்க, குப்பையில போட்டு கொளுத்துவாங்க. மனுஷராக இருக்கிறவர்களே, நம்ம தோட்டத்தில் இருக்கிறவர்களே, இவ்வளவு உப்புதுக்கும் பாதுகாத்தா? பரிசுத்தரும் பராக்கிரமசாலியுமாக இருக்கிற என்னுடைய ஆண்டவர், இந்த சபைக்கா வேண்டி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினவர், இவ்வளவு பாடுபட்டை அணுகி உன்னையும் என்னை மீட்டுக் கொண்டவர், இந்த தோட்டத்திலே கவனம் இல்லாமல் இருப்பாரோ? இன்றைக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? தேவன் பார்க்கிறார் என்ற அறிவில்லை. தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவ சமூகம் நிற்கிறது என்ற அந்த அறிவில்லை. எல்லாவற்றும் அதை நாம் மறந்து விடுகிறோம். அதனாலதான் நாம் சில காரியங்கள் நடக்கிற துணிஞ்சு சில காரியங்களை நடந்து கொள்ளுகிறோம். அந்த பயம் பக்தி இருந்துச்சுன்னா அதே அது முதலாவது தேவ மனுஷன் என்னதை காண்பிக்கும். எனக்கு சில காரியங்கள் சில நடந்து கொள்ற பொழுது சரியாக இதாக இருக்கும் பாருங்க, ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கும். இப்படியே இப்படி என்ன என்னத்துக்கு இப்படி என்ன, பேசாம இருங்கன்னா பேசாம இருக்கணும், கதையாதீங்கன்னா கதைக்காம இருக்கணும், அது செய்யுங்கன்னா செய்துடணும், அதுக்கு பெரிய கதைகள் கதைச்சு அப்படி இப்படின்னா அது அது நல்லதில்லை, அது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தை கிடையாது. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக நின்ற ஊழியக்காரர்கள் ஆண்டவரை பார்த்து ஏன் என்று கேட்ட கேள்விகள் குறைவு. ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, மாட்டின் ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே என்றதில்லை. அதே மாதிரி ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களும் அப்படி. அதனாலதான் நாங்க உங்களை குறித்து நான் பேசல, என்னை குறித்த அளவுக்கு முடியுமான அளவுக்கு போதகருக்கு அவங்க கேட்கிறதோ காரியங்களோ செயல்படுத்துறதோ முடியுமான அளவுக்கு நாம கீழ்ப்படிஞ்சு அதை செயல்படுத்துறதுக்கு நாம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதுக்கு நிச்சயம் நாம முயற்சி எடுக்கிறோம். விளங்கிச்சுதான். எங்களுக்கும் கத்த தெரியும், பேச தெரியும், துள்ள தெரியும், எல்லாம் செய்ய தெரியும். ஆனா அது நம்முடைய வேலை கிடையாது. நம்முடைய வேலை வந்து கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு பக்கத்துல இருந்து என்ன தேவை. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் ஆச்சாரியத்துக்கு உடன் ஆச்சாரியர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, ஆச்சாரியனுக்கு எது தேவையோ சரியோ எல்லாம் செய்து சரிப்படுத்திக் கொள்ளலாம். இதெல்லாம் பழைய பண காரியங்கள். புதிய ஏற்பாட்டுல வேற மாதிரி இல்ல பாருங்க. புதிய ஏற்பாட்டுக்கு மூத்த ஊழியர் இருப்பான், அதுக்கு அடுத்த பார்த்தா இளைய ஊழியர் இருப்பான், அதுக்கு அடுத்த ஊழியர்கள் எல்லாம் இருந்து மூப்பர்ல இருந்து கன காரியங்கள் பேசப்பட்டு பழைய ஏற்பாட்டிலே மூப்பர்ல குறிச்சல புதிய ஏற்பாட்டிலே மூப்பர் பழைய ஏற்பாட்டிலையும் ஆசாரிகளை குறித்து போட்டு புதிய ஏற்பாட்டிலையும் ஆசாரிகளை குறித்து புதிய ஏற்பாட்டில நீங்க பாத்தீங்கன்னா ஜனசபைக்கு பொறுப்பாயிருக்கிறேன்னு கத்த தூதன் என்று சொல்லி கூட பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழங்கிச்சுதா. ஆகையினால கனி கொடுக்கிற மரங்களாக தயவு செய்து இந்த தோட்டத்தில் எல்லாரும் இருங்க. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கனி கொடுப்பதற்கு முயற்சி எடுங்க. கனி வந்து நாம உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீ கொடுத்துக்க கனிய, நீ இன்னைக்கு அன்பை கொடு, நாளைக்கு தாழ்மை கொடுன்னு சொல்லி அது கத்தரால் கொடுக்கப்பட வேண்டியது உண்டு. அதனால அவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல நீங்க கேட்டுக்கொள்ளுகிற பொழுதுதான் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுக்குத்தான் ஆவியின் அபிஷேகம், ஆவியின் நிறைவு இதெல்லாம் தேவை என்று இதெல்லாம் சப்போர்ட் பண்ற பொழுதுதான் நாம கொடுக்க வேண்டிய கனியை கொடுக்க முடியுமே. இவையெல்லாம் நிறைந்திருக்காவிட்டால், இதுக்குள்ள கடந்துச்சிடலாவிட்டால், நீ நடந்து கொள்ற விதத்தை வைத்து ஒரு தேவ மனுஷன் அறிந்து கொள்வான் நீ எவ்வளவுக்கு வளர்ந்திருக்கிறாய். நீங்க நாம யாரும் நாம செய்கிற தவறுகளை ஒத்துக்கொள்றதில்லை. அப்படி ஒரு மனுஷனை நான் கண்டதில்லை. நான் ஓகே பாஸ்டர், ஓகே விட்டுருங்க, நான் செய்தது போலதான், இல்ல 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 நான் அதுதான் தவறு தான், என்ன விட்டுருங்க அப்படி இல்ல. இல்ல பாஸ்டர், அது இல்ல, இது இல்ல, அது இல்ல என்று கதைக்கிறது. ஆனா தாவீது ராஜா என்ன தெரியுமா சொன்னான், வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்துல இருந்தா என்னை ஆராய்ந்து பாருமாண்டவரே, என்னை உமக்கு முன்பாக நிறுத்துற ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாருமாண்டவரே, வேதனை இருக்குதா, என் வாழ்க்கையில துன்பம் இருக்குதா, என் வாழ்க்கையில உமக்கு விரோதமான காரியம் இருக்கா, துயரம் இருக்குதா, என்னை பாருமாண்டவரே, என்னை சரிப்படுத்தமாண்டவரே. நாம யாரும் அப்படி கேட்கறது இல்ல பாருங்க. நானும் கூடத்தான், நானும் பல தடவைகளில் என்னை பிறகுதான் நான் என்னை பார்ப்பது, அப்ப பார்க்கறது கிடையாது. அதாவது ஒரு ஒரு காரியத்தை நான் அணுகுகிற பொழுது என்னை நான் பார்ப்பதில்லை. ரெண்டு கிழமை தாண்டி நான் பிறகு அப்படி திரும்பி அந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன செய்தேன், எதை பேசினேன், எப்படி நடந்தேன்னு பார்ப்பேன். பார்க்கிற பொழுது எனக்கு தெரியும் சரியே வராது, இது சரியே வராது. அப்படி நாம் எங்களை பார்ப்பதில்லை. நாம் என்ன செய்கிறோம், எது பேசுறோம், எப்படி நடந்து கொள்றோம். எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவர் பட்ட துன்பத்தை விட கூட பட்டதே கிடையாது, பட போறதும் கிடையாது. வழங்குதா. ஆண்டவர் பட்ட துன்பத்தை விட நீ ஒரு துன்பத்தை பட போறதுன்னு கிடையவே கிடையாது. அதனால நாம் சொல்ல முடியாது, நான் பட்டது கஷ்டம் தெரியுமா, நான் பட்டது துன்பம் தெரியுமா, நான் நடந்து கொண்ட விதம் தெரியுமா, நான் பேசின காரியம் தெரியுமா, இதெல்லாம் சொல்லி நாம் செய்கிற காரியத்தை தேவனுக்கு முன்பாக சரி என்று சொல்லி நிறுத்தவே முடியாது. பாருங்க, நிறுத்தவே முடியாது. ஆகையினாலே திருப்பிக் கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துக்கு அந்த பக்கத்து திருப்பியும் வாசித்து நான் முடிச்சிருவேன். வாசிங்க, கிடைக்கிற வாசிங்க. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம்.
நான்
மனுஷர் பாசைகளை பேசலாம். பாருங்க, பல விதமான பாசைகளை நாங்க படிச்சு பட்டதாரி ஆகலாம். வாசிங்க.
நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினால்,
தூதர் பாசைகளை கூட நாங்கள் பேசலாம். பாருங்க,
அன்பு என கிராவிட்டால்,
இந்த பாருங்க, தூதர் பாசைகளை பேசலாம், அந்நிய பாசையை பேசலாம், தேவனோட முகமுகமாய் பார்க்கிறேன்னா எல்லாம் செய்யலாம். ஆனா அன்பு நமக்குள்ள இல்லையோ, ஆண்டவர் சொல்லுவாரு, இது கனி கொடுக்கலப்பா, இதை வெட்டி போட்டுடு. வாசிங்க தொடர்ந்து.
அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும்,
சத்தமிடுகிற வாழ்க்கை வாழக்கூடாது. பாருங்க, கொக்கரிக்கிற வாழ்க்கை எல்லாம் நமக்கு சரி வராது. இந்த பச்சை மரத்தை போல நம்ம வாழ்ந்துட்டு போயிட முடியாது. ஆண்டவர் கிட்ட வந்து பாக்குற பொழுது என்ன நடக்கிறது, கனி இல்லை. நாங்க பக்திமான்களாக பேசலாம், நான் கூட பக்திமான்களாக பேசலாம், ஆவிக்குரிய ஒரு மனுஷனை போல பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா அன்பு இல்லை என்று சொல்லிச்சுன்னா ஒன்றுமே இல்லை. வாசிக்க தொடர்ந்து.
ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தேன்.
நான் பல வரங்களை உடையவனாக இருக்கலாம், சுகமளிக்கும் வரம் உடையவனாக இருக்கலாம், தீர்க்க தரிசன வரம் உடையவனாக இருக்கலாம், ஒரு கட்டுகிற வரம் வர முடியவனாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஐயா இடத்துல அன்பில்லாவிட்டா ஒன்றுமில்லையே. வாசிங்க.
சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும்,
25-30 வருஷம் பிறந்த நாள்ல இருந்து நான் ஒரு ஒரு விசுவாசியாக இருந்து பெரிய விசுவாசியாக இருக்கலாம், மலையே பெயர்ந்து போ, அந்த விசுவாசத்தை உடையவனாக நான் இருக்கலாம், ஆனால் அன்பு எனக்கு இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லையப்பா. வாசிங்க,
அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை.
வாழ்க்கையை தியானம் பண்ணலாம் பாருங்க, என்னுடைய வாழ்க்கை என்னைக்கு பலர் கொண்டே வாழ்க்கையை தியானம் பண்ணலாம் பாருங்க. என் வாழ்க்கையெல்லாம் இயேசுக்குத்தான், என் வாழ்க்கையெல்லாம் இயேசுக்குத்தான், எனக்கு இருக்கிறது எல்லாம் கொண்டே கொடுக்கலாம், கொட்டலாம் பாருங்க, கொட்டி தியானம் பண்ணலாம் பாருங்க, ஆனா அன்பு இல்ல, எனக்கு அன்பு கிடையாது. கிறிஸ்து எதிர்பார்க்கிற அன்பு என்னட்டு இல்ல, அவர் விரும்புகிற அன்பு இல்ல, அவர் விரும்புகிற கனி இல்ல, ஆனா ஆண்டவருக்காக நான் செத்தே போயிடுறேன், ஆண்டவருக்காக நான் எதையும் செய்கிறேன், மாண்டே போயிடுறேன், இருக்கிற இடத்தான் கொட்டுறேன். இதுல பிரயோசனம் இல்லைங்க, பிரயோசனம் இல்ல. வாசிங்க,
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, பெருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது.
அன்புக்கு பொறாமையே கிடையாதான் பாருங்க, கோபமே அடையாதான் பாருங்க, பொறாம கிடையாது, கோபம் கிடையாது, இருமாப்படியாது, இது எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா கனி இல்ல ஒரு வாழ்க்கை நான் வாழ முடியாது. இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இத்தனை வருஷ காலத்துல நான் சொல்ல முடியுமா, நான் கோபப்பட்டதில்லை, நான் இருமாப்படைந்ததில்லை, நான் முரட்டாட்டம் பண்ணதில்லை, நான் விரோதமா பேசினதில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், மற்றவர்களை நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியாத போறதுன்னு சொல்லி அடிச்சு சொல்ல முடியுமா? அன்பு இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அன்பு இருந்தால் அநேக காரியத்தை சும்மா பயங்கரமாக முடித்துக் கொள்ளலாம் தெரியுமா? 4வது வசனத்தில் திருப்பி வாசிங்க, அன்பு
நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை,
பொறாமையே கிடையாது,
அன்பு தன்னை புகழாது,
புகழாது, தன்னை புகழ்ந்திருக்காது, தன் பிள்ளைகளை புகழாது, தன் சந்ததியை புகழாது, இருமாப்பாய் அடையாது, வம்பு இருமாப்பு தெரியுமா, அந்த பலாக்காரமா இருப்பாங்க, இருமாப்பது ரெண்டதும் பண்ணக்கூடாது. வாசி,
அயோக்கியமானதை செய்ய,
அயோக்கியமானது தகுதி இல்லாத விதத்தில் ஒரு மனுஷன் நடந்து கொள்ளக்கூடாது, தகுதி இல்லாத விதத்தில் ஒரு விசுவாசி நடந்து கொள்ளக்கூடாது, தகுதி இல்லாத விதத்தில் ஒரு ஊழியக்காரன் நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு தகுதியற்றதை அவன் செய்யக்கூடாது, ஒரு மனுஷனுக்கு தகுதியற்றதை அவன் பேசக்கூடாது. வாசி,
தற்பொழிவை நாடாது,
தற்பொழிவை, தன்னை குறித்தே பெருமையாக சொல்லுவது, தன்னை குறித்து என்ன உங்களுக்கு தெரியுமா பிரதர், என்னை குறித்து உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், ஒன்றுமே தெரியாம இருக்கிறது பெரிய நன்மையப்பா, என்னை குறிச்சு உங்களுக்கு தெரியாது, நான் இலங்கையில அப்படி, அமெரிக்காவில இப்படி, என்னை குறித்தே பேசுவது பாருங்க, என்னை விட்டா ஒருவருமே கிடையாதுன்ற மாதிரி பேசிக்கொள்வது, எனக்கு எல்லாம் தெரியும், அதுக்கும் தெரியும், இதுக்கும் தெரியும், என்றெல்லாம் பேசிக்கொள்வார்கள். தற்பொழிவை உனக்கு தெரிந்திருந்தாலும் அதை குறித்து பேசாது, அதுக்கு பேர் தான் தற்பொழிவு, தன்னை குறித்து பொழிந்து கொட்டுவது. வாசி,
சினமடையாது,
சினமட சீறி விழமாட்டாங்க யார்,
தீங்கு நினையாது,
தீங்கு மற்றவர்களுக்கு நினைக்கிறது தவறான காரியம், தப்பான காரியம், அது நமக்கு தெரிந்த காரியம். வாசி,
அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்,
மற்றவர்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லிச்சுனால் அதை வைத்து சந்தோஷப்படக்கூடாது, இறங்கிச்சுதா, மற்றவருடைய குடும்பம், மற்றவருடைய பிள்ளைகள், மற்றவருடைய சந்ததி எங்கேயோ ஒரு அநியாயம் ஒன்று நடக்குது, நடக்கக்கூடாது ஒன்று நடக்குது, ஒரு தவறான காரியம் ஒன்று நடக்குது, அதுல இருந்து ஓகே அது தேவை இல்லாட்டி வேணும் சொல்லி அப்படி எல்லாம் நடந்து கொள்ள கூடாது. சில பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா, நாங்க தான் பேச முடியாது, இப்படியாவது நடந்துட்டு போட்டு, நாங்க சில பேரை போய் பேச முடியாது பாருங்க, இன்னைக்கு நாங்க போய் ஒருத்தர் பிடிச்சி சரி இல்லப்பா அது இல்ல நீ செய்யாத அவங்க எதுவும் கத்துறாங்கன்னு வைங்க, நாளைக்கு அவங்க வீட்டுல ஒண்ணு நடந்துட்டா ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அதுல சந்தோஷப்படக்கூடாது. ஆண்டவரே காத்துக்கொள்ளுமாப்பா, ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுமப்பா, நிறைந்த சமாதானத்தை கொடுங்கப்பா, இது தேவ மனுஷன், இது தேவ பிள்ளை, இது விசுவாசி. வாசி,
சகலத்தையும் தாங்கும்,
சகலத்தை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ற ஒரு மனப்பான்மை இருக்குன்னு பாருங்க, எல்லாவற்றையும் ஓகே ஓகே பாத்துக்கொள்ளும், எல்லாம் பாத்துக்கொள்ளலாம்ப்பா, எல்லாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம், இதுல என்ன இருக்குது. வாசி,
சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும்,
நம்பும்,
சகலத்தையும் சகிக்கும்,
சகிக்கும்,
அன்பு ஒரு காலம் ஒழியாது,
அன்பு ஒரு காலமே ஒளிஞ்சு போகாதப்பா, தீர்க்க தரிசனம் போய்விடும், வசனத்தை கூட நாம காணாத காலம் வரும், வசனத்தை கூட நாம தேடினாலும் கிடைக்காத ஒரு காலம் வரும், தீர்க்க தரிசனங்களை காணாத காலம் வரும், வரங்களை காணாத காலம் வரும், விசுவாசமே இல்லாத முடிவு பொறியந்த நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசத்தை அவர் வரும்பொழுது காண்பாரோ, அதை கூட காணாத காலம் வரும், ஆனா அன்பு இருக்கு பாருங்க, பொறுக்காலும் ஒழியக்கூடாது, ஒழியாது என்ற இதே அன்பிலே தான் அங்கேயும் ஒரு காரியம் இருக்குது, நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே இந்த அன்பின் சுபாவங்களை குறித்து நாம் பார்த்தோம், அதனுடைய அது எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நாம் பார்த்தோம், அதனுடைய முடிவையும் நாம் பார்த்தோம். பாருங்க, கர்த்தருக்குள்ள நாம் விரும்புறது என்ன தெரியுமா? ஒரு ஒரு துளி நாம் இந்த காரியத்திலே தேவனோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை பாருங்கப்பா, நீங்க கிட்ட வந்தா என் வாழ்க்கையில குறைவு பட்டிருக்கிற கனி என்ன? ஆண்டவரே, என்னன்னு சொல்லிருங்க, நான் அதை நிறைவுபடுத்த விரும்புறேன். ஆண்டவரே, நான் அதை சரிப்படுத்த விரும்புறேன். ஆண்டவரே, கோபம் இருந்தா அதை விட்டுற விரும்புறேன். அப்பா, தாழ்மை இல்லையா, அதை நான் விட்டுட விரும்புறேன். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரை அநேகர் பார்ப்பாங்க, ஆண்டவர் இயேசு காலை கழுவினார், காலை கழுவினார், காலை கழுவினார், காலை கழுவினார்ன்னு சொல்லி சொல்லிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கை ஓட்டுறோம். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது? இயேசுவை தெரியுமா, அவர் காலை கழுவினார். இயேசுவை தெரியுமா, அவர் காலை கழுவினார். யூதாசுக்கே கழுவினார், யூதாசுக்கே கழுவினார். சொல்லி சொல்லியே வாழ்க்கை ஓட்டுறோம். பாருங்க, சொல்லி சொல்லியே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. ஆனா உன் கனி எப்படி இருக்கப்பா? நீ மற்றவருடைய காலை கழுவுவாயா? நீ மற்றவரிடத்திலே மன்னிப்பு கேட்பாயா? நீ மற்றவரிடத்திலே போய் பரவாயில்ல பிறத நீங்க செய்தது தவறோ தப்போ எது பிரச்சனை ஆண்டவர் பார்த்துக்கொள்ளு விட்டுட்டு போவாயா? நான் பேசினது தப்பா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கப்பான்னு சொல்லிட்டு போவாயா? நான் வயசுல சின்னவன், நீங்க வயசுல மூத்தவன், இல்ல நீங்க வயசுல மூத்தவன், நான் வயசுல சின்னவன், ஏதோ கத்தர் பார்த்துக்கொள்ளு என்ன விட்டுருங்க பிறத என்று போவாயா? எப்படிப்பா போவ? ஆனா கதைச்சா இயேசு காலை கழுவினார் என்று கதைக்கிறாய், கதைத்தால் யூதாசுக்கு காதை கழுவினார் என்று கதைக்கிறார். எங்கே போக போகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு? இயேசு உன் பக்கத்துல வருவாரப்பா, கனி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு தான் வருவார். அவருடைய எதிர்பார்ப்பு முதல்ல பிழையானது கிடையாது. இயேசு வருகிற பொழுது அவருடைய கனி கிடைக்காது என்று வரல, கனி கிடைக்கும் என்றுதான் வந்தார். நீதான் அவர் ஏமாற்ற, நான் தான் அவர் ஏமாற்றினேன். ஏசு எங்களை ஏமாத்தல, அவர் வந்தது என்ன தெரியுமா? அவனிடத்தில் அன்பு நிறைந்திருக்கும், அந்த அன்பிலே நான் கழிவுற விரும்புகிறேன் என்று வந்த ஆண்டவர் நீ என்ன செய்தாய்? தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலுயா, 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 ஹாலலுயா. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். அல்லேலூயா.